கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்டதான பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டைட்டில் டீட் ஆஃப் ரெடெம்ஷன். எரேமியா 32 அதிகாரம், எரேமியா 32 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மீட்பின் பத்திரம், டைட்டில் டீட் ஆஃப் ரெடெம்ஷன், ஜெரேமியா 32. எரேமியா 32 அதிகாரத்தில் டைட்டில் டீடை பற்றி எழுதியிருக்குது, கிரய பத்திரத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டைட்டில் டீட் ஆஃப் ரெடெம்ஷன், ஜெரேமியா 32. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே கர்த்தர் அவர்களை வந்து பாபிலோனியருடைய கையிலே விற்று போட்டார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவர்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு சென்றான். அவர்கள் 70 வருஷமாக பாபிலோனிலே சிறை கைதிகளாக இருந்தார்கள். 70 வருஷத்துக்கு பின்பு திரும்பி வந்தார்கள், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரமே ஒரு பெரிய ஸ்டோரி. பழைய ஏற்பாட்டில் நம்ம அதை தான் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் சபையை குறித்து வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை ஃபோக்கஸ் பண்ணுகிறது. இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுகிறது. இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் தெரிஞ்சிச்சுன்னா பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வெளிப்படுத்தின பிரேஸ் அந்த புஸ்தகம் வந்து என்னுடைய ஹார்ட்டில் இருக்கு. அது பைபிளில் மட்டுமல்ல, என் ஹார்ட்டில் இருக்கு. ஆனால் வெளிப்படுத்த விசேஷம் 22 அதிகாரம் தெரிஞ்சுன்னா ஒருத்தருக்கு பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு அர்த்தம். வெளிப்படுத்தல எழுதியிருக்கிற எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு, அத்தனை பகுதிகளும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இல்லை, பழைய ஏற்பாட்டு அடையாள சின்னங்களினாலே அந்த வெளிப்படுத்த விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் என்னது? இட்ஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாடாக இருக்குது. புதிய ஏற்பாடு என்னது? இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாடு. அல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு சேர்ந்து வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்துள்ள அடங்கிவிட்டது. இந்த டினாமினேஷன் ப்ரீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன போதிக்க முடியும்னா, ஒரு மனுஷன் வந்து தீய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு, குடியை விட்டுட்டு, பாக்கு ஸ்மோக்கிங் எல்லாத்தையும் விட்டுட்டு, மனம் திரும்பி நல்லா பயில் படித்து சபைக்கு வந்தான்னா அவன் ரசிக்கப்பட்டாம்பாங்க. அவங்க ரசிப்பு அதுதான், சன்மார்க்க ஜீவியத்தை அவர்கள் ரசிப்பு என்று சொல்லுகிறார்கள். பக்தியை காண்பிப்பது தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம சொல்கிற ரட்சிப்பு அதை விட மேலானது. அவங்களுக்கு அந்த சால்வேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வியாதிகளை சுகமாக்குது சொல்லுவாங்க, மேரேஜ் நடக்கிறதையும் குழந்தை பிறக்கிறதையும் ஐஸ்வர்யம் பணம் வருகிறதையும் இதை தான், இந்த 5 காரியத்தை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்களால வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு உள்ளே போக முடியாது. எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும், அது பாஸ்டர் மோகனாக இருந்தாலும், மோகன் சி லாசரஸாக இருந்தாலும், பால் தினகரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய 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 பாஸ்டராக இருந்தாலும், உலகத்தில் இருக்க எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கராக இருந்தாலும், அவங்களால இதுக்கு தாண்டி வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியலைன்னா அவங்க எதையுமே அறியலைன்னு தான் அர்த்தம். அந்த வெளிப்பட்ட விசேஷத்தை அறியணும்னா தீர்க்க தரிசியை பிலீவ் பண்ணுவாங்க, தான் தீர்க்க தரிசியை பிலீவ் பண்ண மாட்டாங்களே, அதனால அவங்க அதை அறியல. தீர்க்க தரிசி மெசேஜ் பிலீவ் பண்ணா தான் வெளிப்பட்ட விசேஷம் அறிய முடியும். அதனால டினாமினேஷன் பீப்புள் அது உள்ள போக முடியாது. மெசேஜில் இருக்க நிறைய ப்ரீச்சர்ஸ் இந்த சபைகளை கவனிக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த முத்திரைகள்னால பெரிய கன்ஃபியூஷன், அதிக கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனுடைய உண்மையான பொருள் தெரியாதனால அவ்வளோ பேரும் குழம்பிட்டு இருக்காங்க, சீல்ஸு சீல்ஸும்பாங்க, ஆனால் முழுக்க குழப்பந்தான், அவங்களுக்கு தெளிவு தெரியல. ஆனால் உண்மையான மனவாட்டிக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வார்த்தையானது தெளிவாக போதிக்கப்படுகிறது. அதை கேட்ச் பண்ணி கொடுக்குறது உங்களோட பொறுப்பு. அது உங்கள் மேலே போகும் பொழுது நீங்கள் அதை பிடிச்சுக்கிடணும். நீங்கள் பிடிக்காம உங்கள் தலைக்கு மேலே போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது நீங்க மறுபடியும் பிடிப்பதுக்கு அது வீடியோல இருக்கிறது, அது வந்து நெட்ல இருக்கிறது, எந்த நேரத்திலையும் நீங்க மறுபடியும் கேட்கலாம். இவ்விதமான ஒரு ஃபெசிலிட்டி வந்து தீர்க்கதரிசி காலத்துல கூட கிடையாது. தீர்க்கதரிசி காலத்துல கலர் போட்டாவே கிடையாது, வீடியோவே கிடையாது. இப்ப நேற்று எவ்வளோ இதா இருக்கு. அதனால இந்த மனவாட்டி ஊழியத்தை ஆண்டவர் அதிக மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ஊழியத்தை விட இது அதிக மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் உலகமெங்கிலும் போகுது. இதுதான் வீடியோ ஆடியோவாக இந்த பேஸ்புக்லையும் மற்றும் என்ன சென்றால் நெட்லையும் யூடியூப்ல எல்லாத்துலயும் போகுது. நம்ம மெசேஜ் பேஸ்புக்லையும் கேட்கலாம். நீங்க அதுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்கு. இப்படியாக இந்த மெசேஜ் வந்து எல்லாரும் கேட்கும்படியாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தரும் பொழுது சிலருக்கு அது தலைக்கு மேல போகுது. ஆனா நம்ம நம்ம ஹார்ட்ல அதை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்ற மெசேஜ் உங்க ஹார்ட்ல பெற்றுக்கிடுங்க. எரேமியா 32 அதிகாரம். பழைய ஏற்பாடு வந்து ஒரு ஷேடோவாக இருக்கிறது. Shadow of these things, it will help to understand what it means. அந்த ஷேடோ வந்து நாம் அது என்ன அர்த்தம் என்பதை நம்ம அறியும்படியாக செய்கிறது. கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ள பார்க்கணும்னா முதல்ல நேரடியாக போய் பார்க்க வேண்டாம். அதனால ஃபோட்டோ அனுப்புவாங்க. இப்போ ஃபோட்டோ கூட வந்து போஸ்டில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து என்னதுன்னா வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் அனுப்பிடலாம். ஒரு செகண்டில் அனுப்பிடலாம். அவங்க தத்ரூபமாக அந்த பார்க்கலாம். அந்த போட்டோ அந்த வாட்ஸ்அப்பில் வருகிற எல்லாமே என்னென்னா அதான் நிழல். அந்த ரியாலிட்டி என்னென்னா அந்த மனுஷனும் அந்த பெண்ணும் தான் ரியாலிட்டி. அதனால முதல்ல நம்ம ஷேடோவாக பார்க்குறோம். அதுக்கு பிறகு ரியாலிட்டியாக பார்த்து நமக்கு சம்மதமானு சொல்கிறோம். சிலர் ஃபோட்டோவில் பார்த்தா அது என்ன செய்யாது, ரொம்ப தெளிவாக தெரியாது. ஒருவேளை அவங்க ட்ரெஸ்ஸு போடுறது ரொம்ப சவுட்டாக தெரியலாம். நேராக பார்த்தா அந்த பெண் அழகாக இருக்கும். இதை ஃபோட்டோவில் பார்த்துட்டு வேண்டான்னு சிலர் சொல்லிடுவாங்க. நேராக பார்த்தா அந்த பெண் அழகாக இருக்கும். இல்லை இந்த ஷேடோ என்ன செய்யுமா இருந்தாலும் அது காண்பிக்கும். ஆனால் என்ன செய்யணும், ரொம்ப கிளியராக காமிக்காது. ஃபோட்டோவில் சிலர் மேக்கப் பண்ணி அழகாக இருக்கலாம், நேராக பார்த்தா அழகு இல்லாமல் இருக்கலாம். எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உருவம் இதுதான் தெரியுமே ஒழிய ரொம்ப அக்யூரேட்டாக தெரியணும்னா நம்ம நேராக பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு நீங்கள் ரியாலிட்டியாக இருக்கிறீங்க. புதிய ஏற்பாடு ரியாலிட்டியாக இருக்கு, பொருளாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு ஷேடோவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா 32 சாப்டர் வந்து அது ஒரு ஷேடோ. எரேமியா நிலத்தை வாங்குவது, அந்த பத்திரம் முடிப்பது, அந்த பத்திரத்தை மண்பாண்டத்தில் பத்திரமா பாதுகாப்பது, 70 வருஷத்துக்கு பின்பு அந்த பத்திரத்தை எடுத்து திறந்து வாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்வது ஒரு ஷேடோ. அது அதை ரொம்ப நம்ம கூர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ரியாலிட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் பிரைட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டியின் ரியாலிட்டியா இருக்கிறோம். ஆமே. அந்த கிரய பத்திரம் வந்து நிலத்தை வாங்குறதுக்கு பத்திரம் முடிப்பது, அது உலகப்பரமா நடக்கிற காரியம்தான். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அது நடக்குது. அந்த காரியம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஷேடோ. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரட்சியம் வெளிப்படுத்தப்படுது. இது ரியாலிட்டி. நீங்க இன்னைக்கு ரியாலிட்டியை பெற்றிருக்கிறீங்க. ஆமே. இந்த ஷேடோவை பார்த்து, இந்த போட்டோவை பார்த்து அந்த நபர் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும். அந்த ரியாலிட்டி, அந்த பொருள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை, இது வந்து போட்டோ வந்து நிழல் படமாக இருக்கிறது. அதை வந்து நம்ம பார்த்து இப்பொழுது நினைச்சுட்டால் அந்த ரியாலிட்டியும் பார்த்து எல்லாத்தையுமே பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த மெசேஜ் அதாக 109 செய்திகளையும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. இப்பொழுது அதை வேட்பையை வேடாக பார்க்கும் பொழுது நீங்க தயவுசெய்து கவனமாக கவனிக்க வேண்டும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நீங்க சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. சம்பிரதாயமான கிறிஸ்தவர்களாக, பேர் கிறிஸ்தவர்களாக அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் புரிஞ்சு வர்றது தான். புரிஞ்சு வந்தவங்க பின்வாங்கி போக மாட்டாங்க. இந்த சரியாக சத்தியத்தில் புரியாமல் வர்றவங்க தான் பின்வாங்கி போவாங்க. பேக் ஸ்லைடிங் சோலுக்கு சத்தியத்தினுடைய அருமை தெரியல. அந்த அருமை தெரிஞ்சுன்னா போக மாட்டாங்க. இன்னைக்கு சொல்கிற பிரசங்கத்தை நான் உன்னிப்பாக கவனிங்க. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷமாக பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்படுவார்கள் என்று அது நடப்பதற்கு முன்னதாகவே சொல்லும் பொழுது, அந்த காலத்தில் ராஜா சிதேக்கியா ராஜா இருக்கிறான். அவன் அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக இருக்கிறான். அவனை வந்து அவன் சொன்ன தீர்க்கதரிசனத்தின் நிமித்தமாக அவனை பகைத்து அவனை வந்து சிறைச்சாலையிலே போடுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான், 70 வருஷமாக நீங்கள் பாபிலோனுக்கு கேப்டிவ் சிறை கைதிகளாக கொண்டு போகப்படுவீர்கள். பின்பு 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி இந்த நாள் இந்த தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ரெண்டையுமே தான் அவன் சொல்றான். எங்க சொல்லியிருக்கிறான்? எரேமியா 29:10 வாசிக்கலாம்.
பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ பாபிலோனுக்கு நீங்கள் சிறை கைதிகளாக கொண்டு போய்பட்டு 70 வருஷத்துக்கு பின்பு மறுபடியும் உங்களை நாங்கள் திரும்பி கொண்டு வருவேன். அகதிகளாக ரோகிஞ்சோ அகதிகள் பர்மாவிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. சிலோன்ல இருந்து அகதிகளாக தமிழ்நாட்டில் வந்து குடியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அகதிகள். இன்னும் சிலர் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அகதிகளாக தங்களுக்கு இடம் கிடைக்காதபடி அவங்க போட்ல அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலமெல்லாம் விதமா இருக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்தியா தேசத்திலே சுதந்திரமாக வாழ நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதே மாதிரி சிலாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. அதுக்காக தான் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து முதல்ல எகிப்துக்கு அடிமையாக போனார்கள். They were slaves in Egypt. அடிமைகளாக 400 வருஷம் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை மோசையின் மூலமாக வெளியே கொண்டு வருகிறார். பின்பு 40 வருஷமாக வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறாங்க. They were wanderers in the wilderness. 40 நாளில் போக வேண்டியது 40 வருஷம் சுற்றுறாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் போனால் 40 நாள் தான். பிளேன்ல போனால் 1 hour கூட ஆகாது. ஆனால் அவங்க 40 வருஷமாக சுற்றி திரிந்தார்கள். தேவர் மாண்டரஸ் அலைப்புண்டு திரிந்தார்கள். அதன் பின்பு என்னச்சாங்க, சங்க சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது அங்கே அவங்க ஒழுங்காக இருந்தாங்களா? இல்லை. கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். விக்கிரகாரணை செய்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை அவள் பாலடைய போட்டார்கள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதில்லை, பலி செலுத்துவதில்லை, ஓய்வு நாளை ஆசரிப்பதில்லை. அதனால கர்த்தர் என்ன பண்ணார் என்றால், நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா 500 மைலுக்கு அங்கால் இருந்த அந்த பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல படையெடுத்து வந்து அந்த தேவாலயத்தை இடித்து போட்டு அவர்களை அநேகரை சிலைக்கரிகளாக கொண்டு போனான். அநேகரை கொண்டு போட்டான். கொஞ்சம் ஏழைகளை மட்டும் அந்த தேசத்துல வைத்து விட்டு மற்ற எல்லாரையும் அவன் கொண்டு போயிட்டான். அவங்க எத்தனை வருஷம் வந்து பாபிலோன்ல இருந்தாங்கன்னா 70 years. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 70 years. அது நடப்பதற்கு முன்னதாகவே இந்த எரேமியா சொல்லி இருக்கிறார். அந்த 10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். For thus say the Lord, after 70 years or accomplished at Babylon, I will visit you and perform my good work toward you. நான் 70 வருஷத்துக்கு பிறகு உங்களை நான் திரும்ப நான் அழைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 14 வசனத்துல ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. 14 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன்.
இந்த ஸ்தலத்தை விட்டு நான் உங்களை துரத்திட்டேன். அதனால பிறகு என்ன செய்வேன்? 70 வருஷத்துக்கு பின்பு நீங்க பல ஜாதிகளில் சதுரி கிடைக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் சேர்த்து உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்ப, நீங்க எந்த இடத்த விட்டு போனீங்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வருவீங்க. நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன். இது கர்த்தர் வந்து எரேமியா மூலமா சொல்லும் பொழுது, எரேமியா ஒரு மேஜர் ப்ராஃபெட், அந்த தீர்க்கதரிசி அவிதமாக அங்க சொல்லும் பொழுது அவர் வந்து சிறையிருப்பை மட்டும் சொல்லுவதல்ல, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவதையும் சொல்லுகிறார். God is promising them after 70 years, and 70 வருஷத்துக்கு பிறகு return back to the very place they were taken from. எந்த இடத்திலிருந்து அவங்க துரத்தி விடப்பட்டார்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் நான் உங்களை கொண்டு வருவேன். அதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன், ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ரெடெம்ப்ஷன் கொடுத்திருக்கிறார். ஆமே. நம்ம எந்த இடத்திலிருந்து நம்ம வந்து துரத்தி விடப்பட்டோமோ அதே இடத்துக்கு மறுபடியும் வருவது. ஆமே. நம்முடைய ஆரிஜின், நம்முடைய உற்பத்தி ஸ்தலத்துக்கு நம்ம மறுபடியும் வருகிறோம். 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். அப்படியே அவங்க பாபிலோன்ல சாகல, அவங்களுடைய சந்ததி அங்கே அழிஞ்சு போகல, மறுபடி ஆண்டவர் வந்து பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமே. இதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன், மீட்பு என்று அர்த்தம். அந்த மீட்புங்க வார்த்தையே ஒரு சகோதரர் சொல்றார், எங்க சபையில 30 வருஷமா செய்தியெல்லாம் இருக்கிறாங்க, சீனியர் சர்ச்சி, சென்னையில சீனியர் சர்ச்சி, ஆனா அந்த பெருசங்கியார் வாயில மீட்புங்கிறதே ஒரு நாளும் வரதில்லை. அந்த சபையை சேர்ந்த பிலிவரே ஆண்ட வந்து சொல்றார், ஒரு நாளும் பாஸ்டர் அவங்க வாயிலிருந்து மீட்புங்க வார்த்தையே வரல. அவங்க தான் சீல்ஸ் 30 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறாங்க, நாங்க தான் சீல்ஸுக்கே சொந்தக்காரங்கிறாங்க, ஆனா அவங்க வாயில மீட்புங்க வார்த்தையே வர்றது கிடையாது. என்ன சொல்லுகிறோம் என்ன சாதிக்கிறோம் புரியாத விசுவாசிகள். அங்க சபையில இருந்தவங்களும் புத்தி இல்லாத கனிகளா தான் இருப்பாங்க. அந்த பாஸ்டரும் விசுவாசிகளும் புத்தி இல்லாத கனிகள், அவங்களுக்கு புத்தியே வர்றதில்லை, அவங்களுக்கு அந்த ஞானம் வெளிப்பாடு வருவதில்லை. மீட்புன்னா என்னன்னு தெரியாது, எந்த இடத்துல இருந்து போனோமோ அதே இடத்துக்கு திருப்பி வருவது. மனுஷன் எந்த இடத்துல இருந்து போனோம், ஏதேன்ல இருந்து நம்ம போனோம். ஆமென்,
ஆமென்.
ஏதேன் வந்து என்னது, பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ணமானது. மனுஷன் பாவத்தில் விழுந்து போனான், மேன் ஃபெல் இன்டு கேப்டிவிட்டி ஆஃப் சின், பாவத்தில் விழுந்து போனோம். நம்ம பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு போனோம், பாவத்துக்கு நம்ம சிறை கைதிகளாக மாறினோம். இவன் மறுபடியும் நம்மளை ஏடேனுக்கு கொண்டு வருது. ஹல்லேலூயா. இதுதான் ரெடெம்ப்ஷன். இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் ஏடேனுக்கு கொண்டு போகிறார். இப்பொழுது உலகம் எப்படி இருக்குது, சோதோமாக இருக்கிறது, இது எகிப்தா இருக்கிறது, இது பாபிலோனாக இருக்கிறது. இப்ப நம்ம பாபிலோன்ல இருக்கிறோம், நம்ம இப்ப எகிப்துல இருக்கிறோம், நம்ம ஏது, நம்ம வந்து சோதோம் குமாராவில இருக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் அந்த ஏதேனுக்கு கொண்டு செல்வது. ஹல்லேலூயா. இதுக்குதான் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். இந்த பைபிள் ஃபுல்லாவே அதுதான் சொல்றது. ஏதேனிலிருந்து மனுஷன் விழுந்து போனதையும் பின்பு ஆண்டவர் படிப்படியா அவர்களை மீட்டு கடைசியா ஏதேன்ல கொண்டு அவங்கள அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வர, எந்த இடத்துல இருந்து துரத்தி விடப்பட்டார்களோ, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் துரத்தி விட்டார், துரத்தி விட்ட அதே இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வருவது. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் ஆண்டவர் துரத்தி விட்டார் என்றால், கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். ஆதாம் ஏவாளை ஏதேனை விட்டு ஆண்டவர் ஏன் துரத்தினார் என்றால், விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனாலே. நம்ம எல்லாரும் அவங்களுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே, நம்ம எல்லாரும் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாக்கப்பட்டு பொய் பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியாவில் இருக்கிறோம், சத்தியம் என்னதென்று தெரியாத நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு படிப்படியாக எல்லாத்தையும் வெளிப்படுத்தி மறுபடியும் ஏடேனிக் பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு போகும் பொழுது அந்த ஏடேனிக் ஜாய், அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம கொண்டு செல்வது தான் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். இந்த பைபிள் அதுதான் சொல்லு. இந்த மெனு வேத புஸ்தகமும் இட் இஸ் அ புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன். இது வந்து அந்த சீக்ரெட் ஆனது மறைந்திருந்தது, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு ப்ராபட் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே, ஆமே. காட்ஸ் ப்ராமிஸ், இதை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். என்ன promise of redemption, promise of restoration. Amen.
Amen.
ஏடேன் அதீதமாக ஏடேன்ல இருந்து ஆதாம் ஏவாள் விழுந்து போடுவது, மறுபடிக்கும் ஏடேன் கொண்டு வருவது. அதே போல சபையானது பெந்தேகோஸ் நாளிலே ஆரம்பிக்கப்பட்டது, அது விழுந்து போனது. அங்கே வந்து பெந்தேகோஸ் நாட்களிலே ரொம்ப வந்து எல்லாருமே பெர்ஃபெக்டா இருந்தாங்க, அது விழுந்து போனது. இருளின் காலத்தில் விழுந்து போனது. கொலம்பா பீரியட் ஆக்சேஜில் வந்து இருளின் காலத்திலே அது விழுந்து போனது. கத்தோலிக்க மார்க்கம் எல்லா சத்தியத்தையும் அழித்து போட்டு இருளின் காலங்கள் 1000 வருஷம் உலகத்தில் இருந்தது. அதன் பின்பு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டோர் பண்ணி இந்த கடைசி காலத்தில் முத்திரை திறந்து நம்ம மறுபடியும் எந்த இடத்துலேருந்து விழுந்தோமோ அதே அப்போஸ்தல உபதேசத்துக்கு, அந்த டே ஆஃப் பெந்தேகோஸ்த்துக்கு, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. நம்ம இன்னைக்கு அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு அல்பா அல்பா ஒமேகா பிகேம் அல்பா. ஹல்லேலூயா. அல்பா பிகேம் ஒமேகா. இவ்விதமான அந்த இழந்து போன உபதேசம் எந்த இடத்துல நம்ம இருந்து விழுந்தோமோ அதே இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. செவன் சீல்டு புக் ஆனது இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. நிக்கோலாய் மதசருடைய கிரியையும் பிலையாமின் உபதேசமும் ஏசபேல் உபதேசமும் சபையை பாலடித்து போட்டது. எப்படி பாபிலோனியன் பவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாழாக்கி போட்டதோ, அதே போல இந்த நிக்கோலாய் மதசுடைய கிரியும் ஒரு மனுஷனை தலைவனாக நியமித்து அவனுடைய ஆளுகையின் கீழே வருவது, போப்ப தலைமையாக வைத்து அதன் கீழே வருவது, இப்படி சாபன போடுறது, ஓட்டு போட்டு பிசப்ப தெரிந்து கொண்டு அதன் கீழே வருவது, மனுஷனுடைய ஆளுகையில வருவது. பரிசுத்தாவியின் ஆளுகை புறக்கணித்து மனுஷனுடைய ஆளுகையில வந்து மனுஷனுடைய உபதேசங்களை கொண்டு சபையானது சீர்கட்டிருக்கும் பொழுது கடைசியாக ஆண்டவர் ஒரு ப்ராபெட் எரேமியா போன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு ஏழு முத்திரைகளை திறந்து நமக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே
பதினெட்டாம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட பத்தாம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தார்.
பாருங்க அது எங்க நடந்தது, எப்ப நடந்தது, எல்லாத்தையும் விளக்கமாயிருக்கு. எங்க எப்பொழுது நடந்தது? நேபுகாத்நேச்சாருடைய பதினெட்டாம் வருஷம். நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் பதினெட்டாவது வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது சிதேக்கியா ராஜா அவன் வந்து யூதாவில் எருசலேமில் பத்தாவது வருஷம் ஆட்சி செய்கிறான். பாருங்க டைம், இது வந்து ஹிஸ்டரி, நடந்த சம்பவம், எதுவுமே கட்டுக்கதை கிடையாது, இது நடந்த சம்பவம். நேபுகாத்நேச்சார் பதினெட்டாவது வருஷம் ஆளுகை செய்கிறான். இங்கே வந்து எருசலேமில் சிதேக்கியா பத்தாவது வருஷத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. என்ன எருமை அப்பொழுது எருமையா எங்கே இருக்கிறான்? ரெண்டாம் வசனம் எருமையா எங்கே இருக்கிறான் என்றால் அவன் எருசலேம் வந்து அப்பொழுது முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அது வந்து வார் டைம் ஆயிருக்கிறது. பாபிலோன் ராஜா எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி ராஜாவின் அரண்மனை உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்படணும். ராஜாவின் அரண்மனையிலே ஒரு காவல் சாலை இருக்கிறது, அது ஒரு ஜெயில் இருக்கிறது, ஒரு பிரிஷன் இருக்கிறது. அந்த ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற அந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறான். அதனால இது எங்க நடக்குதுன்னு பாருங்க, எப்பொழுது நடக்குன்னு பைபிள் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கு. எதற்காக அவன் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் என்பதை மூணாம் வசனத்திலிருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எழுபது வருஷம் பாபிலோனுக்கு போவாங்க, நீங்க யுத்தம் பண்ணினாலும் ஜெயிக்க மாட்டீங்க. பாபிலோன் ராஜா சிதேக்கியா ராஜாவை பிடிச்சுக்கிட்டு பாபிலோன் கொண்டு போவான். அங்க அவன் வந்து அவனை சந்தித்து அங்க இருப்பான். அதனால சிதேக்கியா ராஜாவும் போவான், ஜனங்களும் சிறையாக ஒப்பு கொடுக்கப்படுவான்னு சொல்லும் பொழுது சிதேக்கியா ராஜாவுக்கும் அவனுடைய தீர்க்கதரிசனம் பிடிக்கல. ஆனாலும் அவனை பகைக்கிறான். அப்படிலாம் வந்து நம்ம எழுபது வருஷம் எல்லாம் போக மாட்டோம். என்னெல்லாம் வந்து பாபிலோன் ராஜா வந்து ஒன்னும் செய்ய முடியாது, நான் பெரிய ஆளு அப்படிங்கிறான். நீ என்ன எனக்கு விதமா தீர்க்கதரிசனம் சொல்ற? இந்த மாதிரி அவன் மேல பகைச்சி அவனை வந்து சிறைச்சாலையில் அடைக்கும் பொழுது அவன் சும்மா சொந்தமாவா சொன்னான்? அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்றான். ஹல்லேலூயா. இப்ப நம்மளை ஒருத்தர் பகைச்சாங்கன்னா ஏன் பகைக்கிறாங்க? நம்மள பகைக்கல, நம்ம சொன்ன வார்த்தையினால பகைக்கிறாங்க. பாஸ்டர் வந்து தவற சொல்றாரு, அதனால அவங்களுக்கு ரொம்ப விசனமா இருக்குது. பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு நினைச்சா பாஸ்டர் மேல பகைப்பு வராது. நீங்க செய்யற காரியம் உங்களுக்கு ரைட்டா தெரியலாம், ஆனா எனக்கு தப்பா தெரியுது. நான் தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது தப்பா தெரியுது. அதனால நான் வந்து சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பதிலா ஒப்பு கொடுத்து திருந்தணும். அதை விட்டுட்டு பாஸ்டர் மேல கோபப்பட்டு சர்ச்சைக்கு வரமாட்டேன் நின்னுட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்காக நான் வந்து மெசேஜ மாத்த முடியாது, ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கத்தை பண்ண முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்தி பண்ணணும், அது எலெக்டட் பீப்புளுக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. திருந்தாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், திருந்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமே
ஆமே.
The king didn't like that prophecy. அந்த தீர்க்கதரிசனத்தை ராஜா விரும்பவில்லை. அது அவனுக்கு வருகிற வந்து அழிவை குறித்து சொல்லி இருக்கிறது. அதனால நமக்கு விரோதமாக இவன் பேசுகிறான். இவனை சிறைச்சாலையில போட வேண்டும் என்று ராஜா சிறைச்சாலையில போடுகிறான். பாருங்க, அவன் செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மறுபடியும் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது என்றால், நாளைக்கு இந்த நேரத்தில் அனானியேல் வருவான், உன்னுடைய பெரியப்பா மகன். ஒருவேளை அவனுக்கு அண்ணனா இருக்கலாம், ரெண்டு மூணு வயசு மூத்தவனா இருக்கலாம். அனானேல் சல்லூமின் குமாரனாகிய அனானேல் வருவான். Behold, Ananel, the son of Shallum, thine uncle, shall come unto thee. உன்னிடத்துல வந்து ஆனதோத்துல எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை நீ வாங்கிக்கொள். நீ வந்து என்னுடைய கின்ஸ்மேனாக இனத்தானாக இருக்கிறாய், அதனால நீ தான் அதை வாங்கணும். அதை மீட்கிறதுக்கும் உனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். இப்படி வந்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டது. அது இன்னும் நடக்கல, நடக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் சொல்லுகிறார். அது நடந்துச்சுன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க கர்த்தர் எனக்கு ஒண்ணு காமிச்சார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கேட்கும் பொழுது அப்படியா அப்படியா, அதுக்கு பிறகு நான் அதை நடக்குதான்னு பார்ப்பேன். நீங்க சொன்ன வார்த்தை நடக்கலைன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லலைன்னு அர்த்தம். நீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒன்ன காண்பிச்சார் என்றால், ஒரு வசனத்தை காண்பித்தார் அல்லது ஏதாவது உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றால், அது நிறைவேறுதல் அதன் வியாக்கியானம். ஆமே, அது நிறைவேறலைன்னா கர்த்தருக்கு காண்பிக்கல, நீங்களா அதை வந்து கெஸ் பண்ணி சொல்லி இருக்கிறீங்க. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, நாளைக்கு இந்த நாட்டில் உன்னுடைய பெரிய தாப்பன் மகன், பெரியப்பா மகன் வருவான், என் நிலத்தை வாங்கிக்கல் என்று சொல்லுவான், நீ அந்த நிலத்தை வாங்கிக்க அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அதே மாதிரியே நடந்தது. அது நடக்கும் பொழுது என்னது, அது வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது.
ஆமென்.
நம்ம பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார், பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுவார், இன்னும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசலாம். பல வழிகளில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் பேசினார் என்றால் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு அலைய கூடாது, பொறுமையா காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது, நிறைவேறும் பொழுது கர்த்தர் சொன்னது உண்மையிலே நமக்கு வெளிப்படுத்துறது உண்மைதான். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொப்பனம் கண்டாம் பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்னும் நிறைவேறாது. இது இவங்களுடைய மனசுல வருகிற எண்ணங்கள், மனசுல வருகிறதான அந்த பிரம்மையாக இருக்கிறது. அது ஒரு பிரம்மை, ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் அல்ல. பிசாசு சில நேரத்தில் சொப்பனங்களையும் அவனும் கொண்டு வருவான். அதனால நிறைவேறவில்லை என்றால் அது தேவனால் கொடுக்கப்படலை. God is telling Jeremiah, இதை கர்த்தர் ஜெரேமியாவுக்கு சொல்லும் பொழுது அது நிறைவேறினது. யோசுவா என்ன செய்திருக்கிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் கோத்திரம் கோத்திரமாக பிரித்து, அதை ஃபேமிலி ஃபேமிலியாக பிரித்து, அவங்களுக்கு லேண்டை பிரித்து அவங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது, இந்த லேண்டு வந்து இந்த ட்ரைபை விட்டு அடுத்த ட்ரைபுக்கு போகக்கூடாது, இந்த கோத்திரத்தை விட்டு இன்னொரு கோத்திரத்துக்கு போகக்கூடாது, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஃபேமிலிக்கு தான் இருக்கணும், அது வேற ஃபேமிலிக்கு போகக்கூடாது. உங்களுக்கு கஷ்டப்பட்டா நிலத்தை வில்லுங்க, ஆனால் பிறகு அந்த நிலத்தை மீட்டுக்கிடலாம். நீங்க மீட்க முடியலையா, உங்களோட இனத்தான் வந்து அதை மீட்டு உங்களுக்கு தர வேண்டும். ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒருத்தருக்கு போகக்கூடாது. அது என்னைக்குமே என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று ஜோஷுவா அதிகமாக சொல்லி இருக்கும் பொழுது, அதான் நாபோத் சொல்லுகிற ஆகாத் வந்த திராட்சை தோட்டத்தை கேட்கும் பொழுது, என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் எப்படி விற்க முடியும், அது இன்னொரு ட்ரைப்புக்கு போக முடியாது, அது இன்னொருத்தருடைய கருத்துக்கு போக முடியாது. பணக்கஷ்டம் வந்துச்சு, கொஞ்ச நாள் அடமானம் வச்ச மாதிரி தானே ஒழிய அது வந்து திருப்பி இவனுக்கு வந்துடும். அப்படி அவனால திருப்ப முடியலையா, யூபிலி வருஷம் வரும் பொழுது எக்கால ஊதும் பொழுது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க கையில வந்துடும். இதுதான் இஸ்ரேல் நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் உள்ள பிரமாணம். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவிதமாய் பிரமாணம் கொடுத்திருக்கும் பொழுது, அனானேலுக்கு வந்து ஜெரேமியா கின்ஸ்மேன், எனத்தானா இருக்கிறான், சகோதரனா இருக்கிறான், நீதான் நிலத்தை வாங்கணும், வேற இடத்துல வாங்கக்கூடாது, இந்த ஃபேமிலிக்குள்ளதான் நிலத்தை வாங்கணும், அதை மீட்கிறதுக்கும் உனக்கு தான் உரிமை இருக்கிறது அப்படி என்று சொல்லும் பொழுது, அது பைபிள் பிரமாணம். அது வந்து கின்ஸ்மேன் ரெடிமேர்ல பிரதர் பிரானம் சொல்லியிருக்கார், எனத்தான் மீட்பல்ல அந்த செய்தியில விளக்கமாய் சொல்லி இருக்கிறார். ஆடாமுக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். என்ன சுதந்திரத்தை கொடுத்தார், இந்த முழு உலகமும் ஆடாமுக்கு கொடுக்கப்பட்டது. நம்மள ஒரு மனுஷன் ஆளுவது அனுமதிக்கு சித்தம். நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நம்மளை ஆளுக செய்கிறார் என்றால் அது அனுமதிக்கு சித்தம், அதுக்கு ஒரு முடிவு உண்டு. என்னைக்குமே நம்மளை ஆள முடியாது. ஏதோ கொஞ்ச காலம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அதனால உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிபதிகள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் என்ன என்றால் அங்க ட்ரம்ப் இருக்கிறார், இது சீனாவில் வந்து சி பங்கு இருக்கிறார், ரஷ்யாவில் வால்டிமிர் புட்டின் இருக்கிறார். இவங்கெல்லாம் ரொம்ப பிக் லீடர்ஸ், இவங்கெல்லாம் பெரிய கண்ட்ரி. நம்ம நாட்டுக்கு நரேந்திர மோடி இருக்கிறார். இவங்களெல்லாம் உலகத்தை ஆளுறதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுத்துருக்காரு. கொஞ்ச காலம் பெர்மிஷனை உண்டு இவங்களுக்கு. என்றைக்கும் உலகத்தை ஆள முடியாது. நீங்களும் நானும் தான் உலகத்தை ஆள, நமக்கு தான் அந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து பாதிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுதல்ல. இந்த பெரிய லீடர்ஸ் யாருமே ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாமே இந்த தேவனுடைய தேவனுக்கு விரோதமானவர்கள். ட்ரம்ப் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிடையாது, அதிக பாவத்தை செய்தவர், மோசமான பாவ ஜீவித்துல இருந்தவர். இவங்க கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆடான் வந்து ஆடான் கையில் இது உலகம் கொடுக்கப்பட்டது. ஒரிஜினல் ஓனர் வந்து ஆடான் தான். ஆடம்க்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டது. நாம் அவனுடைய தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுக்கும் இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்து ஆடம் அண்ட் ஈவோடு கூட பேசினார். His son, his daughter, fellowship in the cool of the evening. ஆண்டவர் நேரடியாக அவங்களோட பேசினார். உலகம் அவளுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த மனுஷன் விழுந்து போன பின்பு, ஆதாம் விழுந்து போன பின்பு தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டான். அந்த மூல பத்திரம் அவனுக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு பத்திரம் உண்டு, அது ஒரு அடையாளம் தான் பத்திரங்கிறது. அதனால அது ஒரு சிம்பிள். அந்த பத்திரம் வந்து ஆதாம் கையில இருந்தது. அவன் வந்து விழுந்து போனனாலே சாத்தான் வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் வந்து அசுத்தமான கரங்களினாலே அந்த பரிசுத்தமான பத்திரத்தை அவன் தொட முடியாது. ஆனால அந்த அந்த பத்திரமானது, அந்த டைட்டில் டீட் ஆனது ஒரிஜினல் ஓனர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அது அவர் கையில இருக்கிறது. சாத்தான் என்ன செய்யறான் என்றால், இல்லீகலா இந்த உலகத்தின் மேல ஆளுகை செய்கிறான். நியாயமானபடி ஆளுகை செய்யல. அவன் வந்து இதுக்கு ஓனர் கிடையாது. ஆதாம் விழுந்து போனதுனால அவன் வந்து இல்லீகலா வாங்கி செய்யறான். நம்ம இடத்துல இன்னொருத்த வந்து பயிர் செய்யறான்னு வச்சுக்கிடுங்க. நம்ம இடத்துல போய் அவன் வாழை தோட்டத்தை போட்டிருக்கான், கத்திரிக்காய் தோட்டத்தை போட்டு அவன் பயிர் வைக்கிறான்னா அது தப்பு. அவனுக்கு பேப்பர் இல்ல, பேப்பர் நம்மகிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அவனை நம்ம ஊசட் பண்ண முடியும், அவனை நம்ம போலீஸ் பிடிச்சு கொடுக்க முடியும். இத நம்ம இடத்துல அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி இல்லீகலா இந்த உலகத்தின் மேல அவன் ஆளுகை செய்கிறான். மனுஷர்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வது தேவனுடைய பரிபூரண சித்தம் அல்ல. ஆமென். ஏதேனிலே ஆதாம் இந்த இயற்கையை ஆளுகை செய்தான், அவன் விழுந்து போனான். அவன் விழுந்து போனால அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அனிமல் கிங்டம், இந்த தாவர வர்க்கங்கள், பாட்டனி லைஃப் எல்லாமே விழுந்து போனது. எல்லாத்துக்குமே மரணம் வந்தது. எல்லாத்துக்குமே துக்கங்கள், வேதனைகள் எல்லாமே ஆதாமுடைய வீழ்ச்சினாலே, அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எல்லாமே விழுந்து போயிட்டு, எல்லாமே இழந்து போய்விட்டது. ஆதாம் அது வந்து மீட்டுக் கொள்ள முடியுமா? முடியாது. உலகத்தை வந்து நல்ல உலகமா மாக்கலாம், தூய்மை இந்தியா, கிரீன் இந்தியா எல்லாம், அதெல்லாம் செய்ய முடியாது. உலகத்தை யாருமே சரிப்படுத்த முடியாது. அவன் சரிப்படுத்தணும்னு நினைச்சா அதிக மோசமாக்குவான். அது பைபிள்ல சொல்லப்படலனால மனுஷன் அதை செய்ய முடியாது. என்ன பிளான் போட்டாலும் செய்ய முடியாது. அதாவது மனுஷனும் இந்த பூமியும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அவனுடைய சோல் வந்து தேவனிலிருந்து வந்தது. அதனால மனுஷனை முதலாவது மீட்டாதான் ரெண்டாவது இந்த பூமியை மீட்க முடியும். முதலாவது மனுஷன் மீட்கப்பட வேண்டும், அதன் பின்பு அவர் பூமியை மீட்கும் பொழுது ரெண்டுக்கும் ஒரே பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் தான் வச்சிருக்கிறார். மனுஷனுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரே திட்டம் தான், ஒரே பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் தான். என்ன பிளான் ஆஃப் ரிடெம்ஷன்? ஜஸ்டிஃபிகேஷன், சாங்கிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஆமென்.
ஆமென்.
நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். முதல்ல தண்ணீர்ல இந்த உலகத்தை வந்து அழிக்கிறார். பின்பு 2000 வருஷத்துக்கு பின்பு ரத்தத்தை செஞ்சுகிறார், சாங்கிஃபிகேஷன். அதன் பின்பு அக்னியினால இந்த உலகத்தை அழைத்து மறுபடியும் அவர் ஏதேனாக மாற்றி நம்முடைய கையில கொடுக்க போகிறார். அதுக்கு என்ன மூணு தான், மனுஷனுக்கும் அதான். நீங்க வார்த்தையை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கே ஜஸ்டிஃபிகேஷன், பின்பு வார்த்தையை கேட்டு கேட்டு பரிசுத்தமாக்கப்படுவது, சாங்கிஃபிகேஷன். அதன் பின்பு ஆண்டவரே உங்களுக்குள்ள வந்து வாசமாய் இருப்பது, அதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து வாசமாக இருந்து உங்களை ஆளுகை செய்வது, உங்களை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருவது, இது வந்து பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இந்த மூணு ஸ்டேஜில் தான் ஆண்டவர் மனுஷனை மீட்கிறார், இந்த பூமியை அவர் மீட்கிறார்.
ஆமென்.
நம்ம மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ரெடெம்ஷன் பேக் டு தி கார்டன் ஆஃப் ஏடன் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு முத்திரையை திறந்து நமக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்படி எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் பொழுது கரெக்டா அடுத்த நாள்ல வரும், 8வது வசனம்.
அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்போது அது கர்த்தருடைய வார்த்தை,
நாளைக்கு வருவான்னு சொன்னா கரெக்டா வரும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா.
ஆமென்.
நமக்கு தெரியாது. என்னுடைய முடிவு எவ்விதமா இருக்கும் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும். நான் டெய்லி அதான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னுடைய முடிவு எப்படி இருக்கும், நான் மறித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வருவேனா, எனக்கு ஒரு அடக்காரனை இருக்குமா, என்ன பாஸ்டர் சொல்றீங்க, உள்ளது தான் சொல்றேன், உங்களை சொல்ல நான் இன்னையே தான் சொல்லிக்கிடுறேன், எனக்கு ஒரு சவப்பட்டி வருமா, எனக்கு ஒரு அடக்காரான இருக்குமா, அது எனக்கு தெரியாது. என்னுடைய விருப்பம் வந்து நான் வந்து சாகாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள பாங்குவேன். என்னை ஆண்டவர் அப்படி வச்சிருந்தா நான் அப்படிதான் போவேன், யாருமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமே நான் எனக்கு தெரியாது, ஆனா இயேசுக்கு எல்லாம் தெரியும். நான் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றால் நான் விரும்புகிற விட எனக்கு இன்னும் நல்லா தான் செய்வார். நான் நினைக்கிறத விட என் வாழ்க்கையை குறித்து அவர் நல்ல திட்டம் தான் வச்சிருக்கிறார். இந்த விசுவாசத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய நினைவுகள் தீமை கேதுவானது அல்ல, அது நன்மை கேதுவானவைகளே.
விரோதிகள்
அப்படி நினைக்கலாம், நமக்கு விரோதமாக இருக்கிறவன் எப்பொழுது சாவான் என்று நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அந்த நினைவுகள் தீமை கேதுவானது அல்ல, நன்மை கேதுவானது. உங்களை குறிச்சு ஆண்டவர் நல்ல நினைப்பு தான் வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை மேல எடுத்துக்கொள்ளணும் தான் வச்சிருக்கிறார். நம்ம விரோதிகள் எப்படி வேணாலும் நினைக்கலாம், நமக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா நம்முடைய வாஞ்சை என்ன, சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வரணும், நம்ம அவரை சந்திக்கணும். ஆமே எத்தனை வேற விதமா வாஞ்சல இருக்கும், அதுதான் நம்ம மெசேஜ் ஆபர்ல வந்திருக்கிறோம். அந்த வாஞ்சிய ஆண்டு நிறைவேற்றுவார். இந்த காலம் அப்படியாப்பட்ட ஒரு காலமாய் இருக்கிறேன். அதனால கத்தருடைய வார்த்தையின்படியே அனாமேல் வந்தா கத்தருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும், கடைசி வரைக்கும் என்ன நடக்கும், இயேசு அறிந்திருக்கிறார். அவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணனா, அவருக்கு உண்மையா ஒப்பு கொடுத்தா நினைக்கிறத விட நல்லாதான் நடத்துவார். நீங்க அப்படி விசுவாசித்தா உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. நீங்க பயந்து சோர்ந்து போய் திகில் அடைந்தீர்கள் என்றால், கவலைப்பட்டீர்கள் என்றால், சோர்ந்து போவீர்கள் என்றால், சாத்தா அதை வச்சு கிரியை செய்வான். நம்முடைய நினைவுகள் வந்து பாசிட்டிவா இருக்க வேண்டும். ஆமென். ஒன்பதாம் வாசிக்கலாம்.
ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கரையமாகிய 17 சேக்கலுடைய வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன்.
சரி, அனாமேல் அடுத்த நாள் சிறைச்சாலையில வர்றான், இறைமையா பாக்குறான். நீ வந்து ஆனதோத்துல என்னுடைய நிலம் இருக்கிறது, ஆனதோத் என்ற இடத்துல, நீ அதை வாங்கிக்க. இப்ப நாங்க எல்லாரும் சிறை கைதியா போக வேண்டியிருக்கு, பாபிலோனுக்கு 70 வருஷம் போக வேண்டியது இருக்கு. அதனால அந்த நிலம் இருந்து எனக்கு என்னத்துக்கு, அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது, நீ அந்த நிலத்தை வாங்கிக்க அப்படின்னு அவங்களுடைய பெரியப்பா மகன் இதை சொல்லும் பொழுது, அது இது கத்துடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவங்க ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார், நீ அந்த லேண்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இவன் ஜெரேமியா ஒருவேளை பணக்காரனா இருக்கலாமோ என்னன்னு தெரியல. அவன் ஜெருசலேமில் இருந்தாலும் அவன்கிட்ட பணம் இருக்கு. அதனால 17 சேக்கல் எடை, 17 சேக்கல் அவங்க கணக்குப்படி 17 சேக்கல், நம்ம கணக்கின்படி காக்குல வெள்ளி, சுமார் காக்குல வெள்ளி 250 கிராம் வெள்ளி. அதே வந்து அது இன்னைக்கு 200 காக்குல வெள்ளி இன்னைக்கு ஒரு 15,000 பேருன்னு நினைக்கிறேன். வெள்ளி வந்து விலை கம்மி தான். அதனால கால்குல வெள்ளிய நிறுத்தி கொடுத்தா, அந்த காலத்துல நிலம் நிலையும் கம்மி தான். அதனால 15,000 ரூபாய்க்கு அந்த நிலத்தை பேசி முடிச்சு அதுக்கு சமமாக என்ன சென்றால் 17 சேக்கல் வெள்ளியை வந்து நிறுத்தி கொடுத்து அதை கிரயத்தை செலுத்தி என்ன செய்யறான். அடுத்து பிற என்ன வாசிக்கிறோம், அடுத்த வாசிக்கிறோம்.
பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தில்.
போதும், நான் பத்திரத்திலே கையெழுத்தை வைத்து கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின்பு. பாருங்க, 4 காரியம் சொல்லியிருக்கு. முதலாவது பத்திரத்தில் கையெழுத்து போடுவது, ரெண்டாவது அதை முத்திரை போடுவது, மூணாவது சாட்சிகளை வைப்பது, நாலாவது வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுப்பது. ஒரு லேண்டு நீங்கள் வாங்கினவங்களுக்கு தெரியும், நீங்கள் லேண்டை வாங்கும் பொழுது அங்கே பத்திர ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே போயிட்டு என்ன செய்யணும்னா கையெழுத்து போகணும். இங்கே வந்து வாங்குபவர் இங்கே கொடுப்பவர்னு போட்டிருக்கும், கிரயம் வாங்குபவர் கிரயம் கொடுப்பவர் அப்படின்னு. ரைட் சைடில் கிரயம் கொடுப்பவர், அவர் கையெழுத்து வேணும். எத்தனை பக்கம், 10 பக்கம் வந்தால் 10 பக்கத்துலையும் கையெழுத்து போகணும். அதேபோல அந்த லேண்ட வாங்குறவர் கிரயம் வாங்குறவர் போட்டிருக்கோம், அவர் இந்த பக்கத்துல 10 கையெழுத்து போடணும். அதான் முதல்ல ரெண்டு பேருமே கையெழுத்து போடணும். கையெழுத்து போடலன்னா பத்திரம் முடிக்க முடியாது. கையெழுத்து போடுவது முக்கியமான காரியம். ரெண்டாவது ரிஜிஸ்டர் அங்க ஸ்டாம்ப் அடிக்கிறார், முத்திரை போடப்படுகிறது. பின்பு ரெண்டு சாட்சி கையெழுத்து போடணும். இப்பொழுது ரெண்டு சாட்சி கையெழுத்து போடுவதுன்னா அவங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும், அவங்க டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஓட்டர் ஐடியை கொடுக்கணும். அதையும் போட்டோ பிடிச்சு அங்க பண்ணிடுவாங்க. எல்லாம் அங்க வாங்கிருந்தாலும் கடையும் கொடுப்பவரும் கடையை வாங்குறவரும் போட்டோ அங்க எடுத்துருவாங்க. நம்ம போட்டோ எல்லாம் கொண்டு போக வேண்டாம். இப்போ அங்க உட்கார்ந்த ஒரு செகண்ட்ல போட்டோ எடுத்துருவாங்க, அந்த போட்டோவும் அங்க பதிவாயிரும். அதன் மீது என்ன சாட்சிகளை வைத்து அதுக்கு அவன் ரெடியா இருப்பான், நிலத்தை விற்கிறவன் ரெடியா இருப்பான், பணத்தை கேட்பான். கெட்டு கெட்டா பணத்தை வச்சிருக்கணும். நம்ம அதை வந்து பணத்தை பத்திரமா வச்சிருக்கணும். அவன் வந்து உடனே முடிஞ்ச உடனே பணத்தை கேட்பான். பணத்தை கேட்டவொடனே அப்படியே கெட்ட கெட்ட அவன் கொடுத்துட வேண்டியதுதான். முடிஞ்சு போச்சு, இனிமேல் லேண்ட் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இனிமேல் சொந்தமே கிடையாது, அது மேல உரிமையே இல்லை. இனிமேல் அந்த லேண்டு அந்தலிருந்து அந்த நேரத்திலிருந்து நமக்கு சொந்தம். உடனே நீங்க நெட்ல போயிட்டு அதை போட்டு பாத்தீங்கன்னா உங்க அந்த உங்களுடைய வில்லங்க சர்டிபிகேட்ல கரெக்டா அவங்க உங்க பேரங்க வந்துடும். இப்ப அடுத்த செகண்ட்லயே வில்லங்க சர்டிபிகேட் வந்துடும். உங்க பேர்ல இருக்கிறத எங்கனாலும் எந்த இடத்துல போயிட்டு இன்டர்நெட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட் கனெக்ஷன் இருந்தா உங்க லேண்ட் உங்க பேர்ல இருக்கான்னு பாத்துடலாம். இந்த மாதிரிதான் பத்திரம் முடிப்பது. அதே மாதிரி அந்த காலத்துலயே அப்படிதான் பத்திரம் முடிச்சிருக்கிறாங்க. இதோ இறைமையாவும் கையெழுத்து போடுகிறான், அனாமையிலும் கையெழுத்து போடுறான். இறைமையா இந்த பக்கத்துல ஒவ்வொரு பேப்பர்லயும் கையெழுத்து போடும் பொழுது அன்னைக்கு வந்து தோல் சுருள், இந்த மாதிரி பேப்பர் கிடையாது, தோல் சுருள்ல கையெழுத்து போடணும். இதை அவனும் கையெழுத்து போடுகிறான், அந்த ரிஜிஸ்டர் வந்து முத்திரை போடுகிறார். இப்பொழுது என்னது, பணத்தையும் அவன் 17 சேக்கல் நிறைய கொடுத்தா இன்னைக்கு வந்து கெட்டு கெட்டா பணத்தை கொடுக்கணும். இத்தனை லட்சம்னா அவ்வளவு பணத்தை கொடுக்கும். பேங்க் மூலமா கொடுங்கன்னா அவன் நேரடியா தான் கேட்பான், நீங்க நேரடியா பணமா கொடுத்துருங்கப்பா. அதனால அப்படி பணத்தெல்லாம் கொடுத்த பிறகு நமக்கு அந்த லேண்டு சொந்தம். ஆமே, இதுதான் நடந்திருக்கு. இது நேச்சுரல், இது வந்து உலகப்பரமா நடக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களுக்கு சம்பந்தமா இருக்கிறது. ஆமே
ஆமே.
எரேமியா 32 அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அது ஒரு ஷேடோவா இருக்கிறது. எரேமியா கின்ஸ்மேனா இருக்கிறான், எனத்தானா இருக்கிறான். அவன் கிரயம் வாங்குறவராக இருக்கிறான். அதே ட்ரைபை சேர்ந்தவன் 17 சேக்கல் வெள்ளிக்கு நெருத்து கொடுக்கிறான். வெள்ளி எதை குறிக்கிறது? சில்வர் ரெப்ரசன்ட் ரெடெம்ப்ஷன்.
ஆமென்.
கோல்டு ரெப்ரசன்ட் டயட்டி, பிராஸ் ரெப்ரசன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொரு உலகமும் ஒரு அர்த்தத்தில் இருக்கு. அதனால சில்வர் வெள்ளி என்று வரும் பொழுது அது மீட்பை குறிக்கிறது. ஆமென். பொன்னை கொடுக்கல, இங்க வந்து வெள்ளியை தான் கொடுக்கிறான். 17 சேக்கல் ஆஃப் சில்வர், அது எதை குறிக்கிறது என்றால் பைபிள் படி இட் ஸ்பீக்ஸ் ரெடெம்ப்ஷன். ஆமென். அதை நெருத்து கொடுக்கிறான். பேலன்ஸ் எதை குறிக்கிறது? ஜட்ஜ்மெண்ட் குறிக்கிறது. ஜட்ஜி என்னது, கோர்ட்ல வந்து இந்த பேலன்ஸ் போட்டிருப்பாங்க. பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும், ஒரு தலை பட்சமா பேசிடக்கூடாது, கரெக்டா பேசணும். ஜட்ஜி வந்து கரெக்டா தீர்ப்பு கொடுக்கணும். அதனால பேலன்ஸ், பேலன்ஸ் எதை குறிக்கிறது? ஜஸ்டிஸ், நீதி நியாயத்தை குறிக்கிறது. நெருத்து கொடுத்தான், அந்த 17 சேக்கலை நெருத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பெல்சாத்தாரை ஆண்டவர் நெருத்து பார்க்கும் பொழுது மெனே மெனே தேக்கல் உப்பார்சின் என்று சொல்லப்பட்டது. தானியேல் 5:27 வாசிக்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீ தராசிலே நெருத்து குறைய காணப்பட்டாய், அதனாலே தேவன் உன்னை ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. அன்றைக்கு ராத்திரியிலே பெல்சாத்தாருடைய தலை வெட்டப்பட்டது. பாபிலோனிய ராஜ்யம் ஒரு நாள் ராத்திரியிலே விழுந்து போனது. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. மேதியனாகிய அந்த தரியும் அன்றைக்கு ராஜ்யத்திலே, அன்றைக்கு ராத்திரியிலே அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டான். ஏனென்றால் அவன் தராசிலே நெருத்து குறைய காணப்பட்டான். கத்துடைய பாத்திரத்திலே திராட்சை ரசத்தை ஊற்றி பானம் பண்ணி அவனும் அவனுடைய வைப்பாட்டிகளும் கல்லு மண்ணான விக்கிரங்களை புகழ்ந்த பொழுது அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. ரெடெம்ப்ஷன் பிரைஸ் வந்து கின்ஸ்மேன் கொடுக்கிற அவனுடைய எனத்தான் ஜெரேமியா அங்கே வந்து அந்த ரெடெம்ப்ஷன் பிரைஸ் 17 சேக்கலை நிறுத்துக்கும் பொழுது வெயிட் இன்னைக்கு பேலன்ஸ் அது காட்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை காட்ஸ் வேர்டை கொண்டு நிதானிச்சு பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் உண்மை இல்லை, நிறைய பொய் இருக்கு. நல்லா ஆவிக்குரிய மனுஷன் இல்லை, நிறைய பொய். அந்த பொய்யை கூட ஒரு நாளும் ஒத்துக்கிடுறதே இல்லை. இந்த மனுஷனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. வெளியே பக்திமானா இருக்கிறான், உள்ளுக்குள்ள ஒரே பொய்யா இருக்கு. என்ன செய்யறது? காட்ஸ் வேர்டை கொண்டு நிறுத்தி பார்த்தா அப்படி தெரியும். அதே போல ஒவ்வொருத்தரையும் காட்ஸ் வேர்டை கொண்டு நிறுத்தி பார்த்தா அது என்ன வைத்து சொல்லுன்னு நம்ம பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும் பொழுது நம்ம லைஃப் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். நம்ம குறைய காணப்படக்கூடாது. நம்ம குறைய காணப்பட்டால் நமக்கு பனிஷ்மெண்ட் வரும். காட்ஸ் வேர்டை கொண்டு நீங்க உங்களை நிறுத்தி பார்க்கணும், மற்றவங்க நிறுத்தி பார்க்காண்டாம். உங்களை நீங்களே நிதானிச்சு பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து நிறுத்தி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது நிறுத்தி பார்க்கப்பட்டார். எப்படி நிறுத்தி பார்க்கப்பட்டார்? அவர் மேசியாவா என்பதை அவருடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும். ஆமென்.
ஆமென்.
அவர் மேசியா என்று எப்படி நம்புவது? அவருடைய வாழ்க்கையை நிறுத்தி பார்க்கும் பொழுது காட்ஸ் வேர்டை கொண்டு நிறுத்தி பார்த்தால் உண்மையிலே அவர் கரெக்டா இருக்கிறார், அவர் மேசியா தான் அப்படின்னு சொல்ல வேண்டும். மேசியா வந்தால் அவர் எப்படி இருக்க வேண்டும்? மேசியா வந்து முதலாவது குவாலிபிகேஷன் ஏமாந்தால் அவர் ஆப்ரஹாமின் சந்ததியை சேர்ந்திருக்க வேண்டும். இந்தியாவில் பிறந்தா மேசியாவா மாற முடியாது, ஜப்பான்ல பிறந்தா மேசியாவை மாற முடியாது, ஆப்ரஹாமின் சந்ததியில பிறக்கணும். ரெண்டாவதாக என்னன்னா அவர் தாவீதின் சந்ததியில பிறக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு நிறைய சந்ததி இருக்கு, 12 டிரைப்ஸ் இருக்குது. அதுல 12 டிரைப்ஸ்ல பெஞ்சமின்ல வரக்கூடாது, அது சிமியன் கோத்திரத்துல வரக்கூடாது. அது வந்து என்ன சொன்னா தாவீதின் சந்ததியில யூதா கோத்திரத்துல வர வேண்டும். அது மட்டுமல்ல அவர் வந்து எப்படி இருக்கும் என்றால் கன்னியின் மூலமாய் பிறக்க வேண்டும். இந்த குவாலிபிகேஷன் வரும்பொழுது உலகத்துக்கு எல்லாரும் அடிபட்டுருவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் அல்ல பேலன்ஸ்ல கரெக்டா இருப்பார். வேற எல்லாருமே நம்ம எல்லாம் தாய் தப்பனுக்கு மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம், செக்ஸ் பேர்த்ல நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து வெர்ஜின் பேர்த், ஹல்லேலூயா, கன்னியை புருஷனை அறியாத கன்னிகையின் மூலமாக பிறந்தார். மேசியா வந்து கன்னிகை கர்ப்பவதி ஆக வேண்டும். அந்த அவர் கரெக்டா அங்க ப்ரூஃப் ஆகிறார். வேற கடைசியா குவாலிபிகேஷன் என்ன வந்தால் அவர் காடா இருக்கணும். மேசியா எப்படி இருக்கணும்? காட், பிதாவாகிய தேவனாக இருக்க வேண்டும். இந்த எல்லா குவாலிபிகேஷன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தராசுல நெருக்கும் பொழுது ஜீசஸ் இஸ் மெசையா, ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா அப்படி என்று உறுதியாக்கப்படுகிறது. அந்த ஜனங்களுக்கு அது தெரியல, அந்த யூத ஜனங்களுக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தையை நெருத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த ஜஸ்டிஸ் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ இவர் மேசியா, இவர் கிறிஸ்து என்று சொல்லுகிறது. ஆமே. இன்னைக்கு நீங்க பிரைடா பிரைடு இல்லையா? நாங்க பிரைடு பிரைடு, நாங்க சீல்ஸ் புக்கை படிக்கிறோம் அதனால பிரைட் ஆயிருந்தோம். நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நாங்க சீல்ஸ் புக்கை படிக்கிறோம் அதனால பிரைடு இல்ல. அப்படி பிரைடு இல்ல, நம்ம லைஃப் வந்து லைன் அப் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தையோடு கூட அது ஒன்றிணைந்தால் தான் லைன் அப் வித் தி வேர்ட் ஆஃப் காட் இருக்கும் பொழுது பிரைடு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பாக்குறார். நீங்க பிரைடுன்னு சொல்லிட்டாலும் ஆண்டவர் பிரைடா உங்களை வார்த்தை ஏத்துக்கிடுவாரா? புத்தியே மாறல, நல்ல புத்தியே இல்லையே, சுபாவமே மாறலையே. நம்முடைய சுபாவெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம பிரைடா இருந்தா நம்ம பிரைட் குவாலிபிகேஷன் அவடையவளா இருப்போம். 17 சேக்கல் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? 17 வந்து ஒரு பிரைம் நம்பராக இருக்கிறது. பிரைம் நம்பர் என்றால் அது மற்ற எந்த எண்ணாலும் வகுக்கப்பட முடியாது. 17 எந்த நம்பர் கொண்டு வகுக்க முடியாது. 17 கொண்டு தான் வகுக்க முடியும். அதனால ஒன்னுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 17வது நம்பர் வந்து 7th பிரைம் நம்பரா இருக்கிறது. 1 ஏதாலும் வகுக்க முடியாது, 3 ஏதாலும் வகுக்க முடியாது, 5 ஏதாலும் வகுக்க முடியாது, 7 ஏதாலும் வகுக்க முடியாது, 11 யாராலும் எந்த நம்பரும் வகுக்க முடியாது, 13 எதையும் வகுக்க முடியாது, அதுக்கு பிறகு 17. இதுதான் 7th பிரைம் நம்பர். 7வது பிரைம் நம்பர் பிரதானமான எண் என்று அர்த்தம். 7வது பிரதானமான எண் 17 சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன் காட், ஒன் வந்து ஒன் காட குறிக்கிறது, ஏற்கனவே சொல்லிக்கேன். 7 வந்து பெர்ஃபெக்ஷன், அதை வந்து ஒன் காட் இன் பெர்ஃபெக்ஷன், அதை பரிபூர்ணமான ஒரே தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமே. அதனால 17 சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் கேன் பி cannot be divided. It can be divided by itself. அது தன்னைத்தானே தான் வகுத்து கொள்ளுமே ஒழிய வேற நம்பர் போட்டு அதை வகுக்க முடியாது. செவன்த் பிரைம் நம்பர். செவன் வந்து பெர்ஃபெக்ஷன் ஆய் குறிக்கிறது, ஒன் வந்து ஒன்பாட குறிக்கிறது. ஹல்லேலூயா,
ஆமென்.
அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அந்த பிரைஸ் ஆயிருக்கு. அந்த மீட்டின் கிரயம் என்ன பண்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். The blood was poured out as the purchase price. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அங்கே வந்து கிரயமாக செலுத்தப்பட்டது. ஆமென். அவர் ஒன் காட் இன் பெர்ஃபெக்ஷன், ஒரே தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்துவே ஒரே தேவன். அல்ல, செவன்த் பிரைம் நம்பராக இருக்கிறார். சேலம் ஏழு வந்து பிரைம், அது வந்து பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறது.
ஆமென்.
இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரே தரம் நமக்காக சிந்தப்பட்டபடினாலே நம்ம மேற்கொண்டு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கல்வாரியிலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இப்பொழுது ஜெரேமியா கையெழுத்து போடுகிறான், அனானியா கையில போடுகிறான், அங்கே முத்திரை போடப்பட்டாச்சு, சாட்சிகள் கையெழுத்து போடுகிறார்கள். எல்லாரும் கண் முன்பதாக அந்த பத்திரப்பதிவு நடந்து விட்டது. பத்திரப்பதிவு நடந்த பின்பு அதை வந்து என்ன செய்யணும், பாருக்கு வந்து ஜெரேமியா தீர்க்கதரிசியினுடைய காரிய தரிசி அவனுக்கு எழுதுகிற வேலை செய்யறவன், அவனுக்கு அசிஸ்டன்ட். பிரணாம் வந்து மேஜர் ப்ராபர்ட்டி, ஜெரேமியா போல ப்ராபர்ட்டி. நான் வந்து பாருக்கு, நான் அப்படி செய்தியை படிச்சு உங்களுக்கு நான் போதிக்கிறேன், சொல்றேன். நான் பாருக்கு எரேமியா வந்து பிரதர் பென்கன். அவர் ஒரு மேஜர் ப்ராப்பர்ட்டி, மேஜர் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறார், ஹெல்பர் இருக்கிறார். அந்த ஹெல்பர் தான் பாருக். அந்த பாருக்கை பார்த்து என்ன சொல்லுகிறான், இந்த அதுல ரெண்டு காப்பி இருக்கிறது, ஒன்னு வந்து சீல்டு புக், இன்னொன்னு வந்து ஓபன் புக். இந்த ரெண்டையுமே, இந்த ரெண்டு தோல் சுள்ளையும் மண்பாண்டத்தில் வையி அப்படின்னு சொல்லுகிறார்.
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை.
ரெண்டு புக்கு இருக்கிறது, ஒன்னு வந்து முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரம், ரெண்டு தோல் சுருள், இன்னொன்னு திறந்திருக்கிற பிரதி, சீல்டு அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கஸ்டம் அண்ட் விச் வாஸ் ஓபன். இந்த ரெண்டு காப்பி இருக்கு, ஒன்னு வந்து சீல்டு போடப்பட்டிருக்கு, இன்னொன்னு ஓபன் ஆயிருக்கிறது. இந்த ரெண்டையுமே நீ என்ன செய்யணும், நீ மண்பாண்டத்தில் வை அப்படி என்று சொல்லுகிற. 12-13 வாசிக்கலாம்.
என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேலுடைய கண்களுக்கு முன்பாகவும், கிரயப்பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும், காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும், அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கிடத்தில் கொடுத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமாக இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில்
அநேக நாள் இருக்கும்படியாக ரெண்டு பேப்பர் வந்து நீ வந்து வை. நம்ம என்ன செய்யறோம், பத்திரம் பண்ணா அது ஒரிஜினல் பேப்பர் இருக்கு, அதுதான் முக்கியம். உடனே நம்ம ஒரு செராஸ் காப்பி அதை எடுக்கிறோம். இது தொலைஞ்சு போனா அந்த செராஸ் காப்பி, அல்லது வேற யார்ட்டையும் காட்டணும்னா ஒரிஜினலை காட்ட மாட்டோம், செராஸ் காப்பியை காட்டும். அதனால அது ஒரிஜினல் வந்து முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செராஸ் காப்பி இது, இதுல அதுல இருக்கிறது தான் இது இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் காமிக்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா பத்திரத்தை நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காமிக்க போறது இல்லை. அதை பத்திரமா பீரோல வச்சிருப்போம், அதை பத்திரமான ஒரு இடத்துல நம்ம வச்சிருப்போம். அதனால இது பத்திரமான இடம்னா மண்பாண்டம் தான். அந்த காலத்துல மண்பாண்டத்துல தான் வச்சாங்க. இந்த பத்திரங்கள் எல்லாம் மண்பாண்டத்துல கொண்டு வைக்கும் பொழுது அது கெட்டு போகாது, அநேக நாள் அது கெட்டு போகாம இருக்கணும், அது பத்திரமா இருக்கணும். இந்த ரெண்டு பிரதிகளையுமே, அந்த சீல்டு ஸ்க்ரோலையும் ஓபன் ஸ்க்ரோல், இந்த ரெண்டையுமே நீ வந்து மண்பாண்டம் ஏர்தன் வெசல்ல அநேக நாள் இருக்கும்படியாக வை என்று பார்க்கும் இடத்துல அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுகிறான். இந்த ரெண்டு சாசனங்களை, இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படி ஒரு மண்பாண்டத்திலே வை. Both which is sealed and this deed which is open, and put them in earthen vessel that they may continue many days. அநேக நாட்கள் அது பத்திரமாக இருக்க வேண்டும். ஆமென்.
ஆமென்.
அது அநேக நாள் பத்திரமா இருக்கணும். இஸ்ரவேலர்களை ஏற்கனவே அங்க முற்றுகை போட்டிருக்கிறான், இப்பவுமே முற்றுகை போட்டிருக்கிறான் பாபிலோன் ராஜா. இந்த பாபிலோனியன் பவர் வருகிறது. இந்த பாபிலோனியனுடைய வல்லமை வந்து அவங்களை வந்து சிறை கைதிகளா 70 வருஷம் கொண்டு போகப்படுகிறது. நிலம் பாலடைஞ்சு கிடக்க போகுது, அதுல பயிர் வைக்க போறதில்லை, அதை என்னத்திலையும் யூஸ் பண்ண போறதில்லை. ஆல்ரெடி என்ன சொல்ல டிபோர்ட்டிங் பீப்புள் டு பாபிலோன். ஏற்கனவே கொஞ்சம் பேர் அவன் கொண்டு போயிட்டான், தானியேல் ஏற்கனவே போயிட்டான். அதனால அவங்க அதுக்கு பின்பு அந்த பட்டணத்தை சுட்டரிப்பார்கள், அந்த தேவாலயத்தை அவர்கள் இடித்து போடுவார்கள். அங்கே சிதேக்கிய ராஜாவை அவனை கைதியாக பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். அதெல்லாம் நடக்க போற காரியம், சீக்கிரத்திலே நடக்க போறது. அந்த பாபிலோனியன் பவர் டிவோரிங் த ஹோல் எர்த், அல்ல பாபிலோனியன் பவர் வந்து முழு உலகத்தையுமே கெடுத்து போடும். போன வாரத்தில் இந்த கிரேட் ரிவர் யூபர்டஸ் என்று ரெண்டாவது பகுதி கொடுத்தேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ரெண்டு பாகம் கொடுத்துருக்கேன், அது போன வாரம் கொடுத்த மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதை பொதுவாக எல்லாராலும் பிரசங்கம் பண்ண முடியாது, சத்தியம் தெரியாதவங்க சரித்திரம் தெரியாதவங்க போதிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ், நீங்கள் அதை மறுபடியும் கேட்டால் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால பாபிலோனியன் பவர் வந்து அது இஸ்ரவேல் மேல வந்து அதை பால் கடிச்சு போட்டது, 70 வருஷம் பால் கடித்து போட்டது. அதனால அந்த பத்திரம் வந்து ரெடியா இருக்கணும், அது பத்திரமா வைக்க வேண்டும். அது வந்து பொன்னான தலையா இருக்கிறது, நேபுகாத்நேச்சார் பொன்னான தலையா இருக்கிறான். பாபிலோனிய மார்க்கம் தான் உலகத்தையே கெடுத்து போட்டது, பாபிலோனிய மார்க்கம் தான் அது வந்து கிறிஸ்டியானிட்டியே கெடுத்து போட்டது. அதுதான் போப்பியின் மார்க்கமா மாறி உலகமெங்கிலும் பரவி எல்லா டினாமினேஷன் அந்த யூப்ரட்டிஸ் ரிவர் பாய்கிறது. அதான் முசோலினி, ஹிட்லர், ஸ்டாலின், ரூஸ்வெல்ட் எல்லாருமே அந்த யூப்ரட்டிஸ் நதி என்ற தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க. 4 தூதர்களும் அவர்கள் அவித்து விடப்படும் பொழுது அது பாலடக்கிய பாலாக்கி போட்டது, அது சபையை பாலாக்கி போட்டது, ஒரு மனுஷனை பாலாக்கி போட்டது, அது உலகத்தையே பாலாக்கி போட்டது. இப்பொழுது இஸ்ரேல் தேசத்தை இந்த பாபிலோனியன் பவர் வந்து பாலாக்கி போட்டது. ஆனால் லேண்ட் வந்து மறுபடியும் மீட்கப்படும், மறுபடியும் அதை பிரயோஜனப்படுத்துவாங்க. அதனால பத்திரத்தை பத்திரமா வை என்று சொல்லப்பட்டது. அதாவது 70 இயர்ஸ், 70 இயர்ஸ்னா 7 × 10, 7 decades, 7 × 10, 70, அதான் 7 சபைக்காலங்கள். 7 churches, இந்த 7 churches வந்து சபையானது சிறையிருப்புக்குள்ளே போய்விட்டது. பாபிலோனியன் கேப்டிவிட்டி, டிர்னிட்டி உபதேசம், எல்லாருமே டிர்னிட்டி தான், உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் டிர்னிட்டி தான். நம்ம மெசேஜில் இருக்கவங்க நிறைய பேர் குழப்பவாதிகள். கடந்த வாரத்தில் ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பேசின அவன் டிர்னிட்டியும் ஒன்காடையும் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறார். அது ஒரு டாக்ஸ் வேறு எழுதியிருக்கிறார், படித்து பார்த்தேன் ஒரே குழப்பமாக இருக்கு. குழப்பவாதிகள் நம்ம செய்யல, குழப்பவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை கொடுக்கக்கூடாது, நீங்கள் தெளிவாக இருந்தால் அவங்கள குழப்பி விட்டுருவாங்க. நம்ம செய்தி குழப்பம், அவங்க டிர்னிட்டி. ஆனால் கர்த்தர் தம்முடைய மனவாட்டிக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சீல்டு டீடும் ஓபன் டீடும் ரெண்டு விதமா, ரெண்டு புஸ்தகங்களும், ஒன்னு ஒரிஜினல் இன்னொன்னு காப்பி. இது வந்து என்ன சொன்னா டேக்கன் அவுட் அண்ட் பேக், அது ஒரு நாளிலே வந்து அந்த இது வெளியே எடுக்கப்படும், அந்த மண்பாண்டத்திலுக்கு வெளியே எடுப்பட்டு முத்திரைகள் உடைக்கப்படும், அதுல யார் வாரிசுன்னு சொல்லப்படும், அப்பொழுது சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க. ஆமே. இப்பொழுது நீ அதை வந்து ஒரு மண்பாண்டத்துல வை என்று சொல்லப்பட்டது. மீட்பின் திட்டமானது அது தேவனுடைய இதயத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு சீக்ரெட்டா இருக்கிறது, மண்பாண்டத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது ஹார்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்பா பிகேம் ஒமேகா, அல்பா ஏஜ் வந்து ஒமேகா ஏஜாக மாறி இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடியை நீங்க பார்க்கும்பொழுது அங்க ஏஞ்சலிக் விசிடேஷன் இருந்தது. பிலிப்பை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ள என்று சொன்னார். பவுல் சர்ச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். பவுல் யூரோபுலிதோன் அந்த கொடுங்காட்டில் பாதிக்கப்படும் பொழுது கப்பலில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவரோட பேசுகிறார். ஏன் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி அடிக்கடி வருகிறார், அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். பிலிப்பு வந்து ஞானசாரம் கொடுத்து பார்த்து ஆளை காணலாம், வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான், அவனுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்தது. இது மாதிரி அந்த அல்பா ஏஜை நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தல காடப்படியில் அல்பா ஏஜா இருக்கிறது, அங்கே வந்து உண்மையான சபை அங்கே இருக்கிறது. அனனியா சப்பிரால் வரும்பொழுது ரெண்டு பேரும் பொய் சொன்னாலும் செத்து போயிட்டாங்க, சபையில எல்லாரும் சேரக்கு பயப்பட்டாங்க, இந்த சபையில போய் சேரக்கூடாது, தப்பு செஞ்சா அடி அடையும். ஆனால் அனனியா சப்பீரால் அங்க நிலைச்சிருக்க முடியவில்லை. புருஷனும் மனைவியும் வார்த்தைக்கு விரோதமாக பேதுருட்ட வந்து பொய் சொல்லுகிறார்கள். ரெண்டு பேரும் அதுல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் சரியா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? தவறு செய்வதற்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேருகிறார்கள். அநேக நேரங்களில் நம்ம அவ்விதமான காட்சிகளை நம்ம காண்கிறோம். இப்பொழுது அங்கே பெர்ஃபெக்ட் லவ் இருந்தது, அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இந்த ஏழு சபை காலங்களிலே அது அழிஞ்சு போகுது. 70 years கேப்டிவிட்டியில போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஒரிஜினல் சர்ச் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
ஏழு சபை காலங்கள் முடிந்து விட்டது, 70 வருஷம் முடிந்து விட்டது. இன்னைக்கு மூத்திரைகள் திறக்கப்பட வேண்டிய நேரம். ஆமென். After the 7 churches are run out, அந்த ஏழு சபைகள் முடிந்த பின்பு, the end of the 7th age, ஏழாம் சபையின் முடிவிலே 7 seal book is to be open, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும். ஆமென்,
ஆமென்.
ஏழு சபை காலங்கள் தான் 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பு. இப்ப ஏழு சபை காலம் முடிஞ்சிட்டு இப்போ முத்திரை திறக்கப்பட வேண்டிய நேரம். முத்திரை திறக்கப்பட்டாயிட்டா திறக்கப்படலையா? திறக்கப்பட்டாய் விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த அப்போஸ்தல காலம் மறுபடியும் வந்திருக்கு. அங்க இருந்த பெர்ஃபெக்ட் லவ், இப்ப நம்ம ஒருவரை ஒரு நேசிக்கும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிங்க. எந்த சபையிலையாவது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களா? ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது என்ன குறிச்சு? அன்பை குறிக்குது. நம்ம அவங்க மேல அன்போடு ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவங்க அன்புக்கு பாத்திரமா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம அன்போடு ஜெபிக்கிறோம். இந்த சபையில இருக்கிற ஜபம் எந்த சபையிலாவது இருக்குதா? இங்க இருக்கிற டீச்சிங் எந்த சபையிலாவது இருக்குதா? இங்க அப்போஸ்தல காலம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஒமேகா ஏஜ்ல இருக்கோம். முத்திரைகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு ஏழாம் முத்திரை திறக்கப்படல, நமக்கு எல்லா முத்திரையும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது அனன்யா சப்பீரால் உள்ள வர முடியாது. இங்க பொய் சொல்றவங்க நிலைச்சு நிக்க முடியாது. நீங்க எப்ப வந்தாலும் பொய் தான் உங்க வாயில இருக்குது. உங்க வாய் நீங்க வந்தாலும் சண்டைக்கு தான் வாரீங்க. இந்த சபை உங்களுக்கு மேட்ச் ஆகாது. உங்களுக்கு ஏற்ற சபைக்கு போறது நல்லது. இங்க வந்தா அமைதியா அடங்கி ஒடுங்கி நல்ல பிள்ளையா ஜீவிக்கணும், சமாதானமா வரணும். யாருடைய சமாதானத்தையும் கெடுக்கக்கூடாது. ஏன் சமாதானத்தையும் கெடுக்கக்கூடாது? இங்க சபையில வருகிற யார் சமாதானத்தையும் கெடுக்கக்கூடாது. வந்தீங்களா, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா நாங்க ஜெபிக்கிறோம். இங்க வந்து சண்டை போடுறதுக்கும் யார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கும் இங்க வரக்கூடாது. உங்களுடைய சுயநலத்துக்காக இங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி பாஸ்டர் செயல்படுவார்னு நினைக்க முடியாது. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரிட்ட நான் தான் சொன்னேன், அவங்களால மேற்கொண்டு காலை உள்ள வைக்க முடியாது. ஏன்னா அந்த இங்க அந்த மாதிரி ஆள் அனன்யா சப்பீரால் அங்க இருக்க முடியாது. அனன்யா சப்பீரால் இங்க யாரும் இருந்தாலும் நீங்க நீடிக்க முடியாது. ஒருவேளை இங்க யாராவது அனன்யா சப்பீராலா இருந்தீங்கன்னா, புருஷ மனைவி அப்படி இருந்தீங்கள் என்றால், நீங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு சபையை விட்டு போயிருவீங்க. நீங்க உங்களால கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீ உண்மையாகவே ஒப்பு கொடுத்தாதான் இங்க இருக்க முடியும். அப்போ சில காலத்துல அந்த சபையில எல்லாரும் போய் சேர முடியல. ஒழுங்கா ஒப்பு கொடுத்தவங்க தான் சேர முடியும். இங்க வந்து இதே மாதிரி தான் இங்க வந்து உண்மையான சபை அப்படிதான் இருக்கிறது. ஆமே,
ஆமே.
ஹலோ, 7 seal book இப்பொழுது ஓபன் ஆயிருக்கிறது. இன்னைக்கு டைட்டில் டீட் ஆஃப் இன்கரிஷன்ஸ் நமக்கு வந்திருக்கிறது. ஆமே. அது யாரு சுதந்திரவாளி? ஜெரமியா சுதந்திரவாளி. அல்லேலூயா. யார்கிட்ட வாங்கியிருக்கிறான்? அனாமியல்ட்டு வாங்கியிருக்கான். வாரிசு யாரு? அதுக்கு யாரு சுதந்திரவாளி? பேரெல்லாம் அங்க இருக்கிறது. அந்த இடத்துக்கு எல்லை என்னது? வடக்கு என்ன இருக்குது? வடக்கே 23 அடி ரோடு போகுது. இங்க 402வது பிளாட் இருக்குது. இந்த பக்கத்துல 401வது பிளாட் இருக்குது. ரெண்டுக்கு மத்தியில 403வது பிளாட் இது. இத இந்த பக்கத்துல 392வது பிளாட் இருக்குது. இப்படின்னு எல்லை குறிச்சிருப்பாங்க. அது வந்து 60 அடி நீளமும் 40 அடி அகலமும் அது சொல்லி இருக்கும் பொழுது 1 inch கூட குறையாது, கரெக்டா இருக்கும். நீங்க நல்ல பிளாட் வாங்கினா அப்படி இருக்கும். ஒருத்தரும் 1 inch கூட கிளைம் பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்க லேண்ட் வந்து என்னைக்கும் அவனுக்கு தான். அதே போல அது ஜெரேமியாக்கு சொந்தம். அதுல அந்த லேண்டை பத்தி விவரம் எழுதியிருக்கிறது. யாரு வாரிசு? அவர் யார் மகன்? அவருக்கு என்னது என்றால், அவருடைய இது என்றால் ப்ரூஃப் அங்க வந்து போட்டோ எடுத்திருக்கு. அவர் போட்டோவும் அங்க வச்சிருக்குது. ஒருத்தரும் ஏமாத்த முடியாது. ஒருத்தரும் அந்த லேண்ட்ல கிளைம் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நமக்கு சொந்தம். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் ரிவீல் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சுதந்திரம் என்னன்னு தெரியுது. நீங்க வாரிசு, உங்க பெயர் எங்க பாக்குறீங்க?
ஹல்லேலூயா.
யூ சீ யுவர் நேம் ஆன் தி லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு புஸ்தகம் திறந்திருக்குது, நீங்க இப்ப உங்க பேரை பாக்குறீங்களா? முத்திரைகள் முத்திரைகள் உன் பேரை பாக்குறியா? உன் கருத்துல தான் தாலி இருக்குது, நீ தான் மனம் திரும்பாம இருக்கிறிய. உன் பிள்ளைகளை அவிசுவாசி கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நீனும் அவிசுவாசியா தானே இருக்கிறா? ஏதாவது சாட்சி இருக்கிறதா? நீ என்ன சீல்ஸ் வார்த்தையை சொல்றதுக்கே உனக்கு உரிமை இல்லை. எல்லாம் உலகப்புறமா ஜீவித்து கொண்டு நினைச்சா சீல்ஸ் சீல்ஸ்ங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது மாறுதல் இருக்குதா? சீல்ஸ் என்ன சொல்லுது? அது என்னன்னு அவங்க தெரியுமா? இட் இஸ் a plan of redemption. Hallelujah. It is Jesus and his program. Amen. நம்முடைய பேர் அங்க இருக்குது. யோவான் தன்னுடைய பேரை கண்டான். பெரிய சந்தோஷம் அதுதான். நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான். Hallelujah. ஆடாமுக்கு அது சொந்தமா இருந்தது. இப்பொழுது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய கின்ஸ்மேன் ரெடீமர், அவர் வந்து கிரயத்தை செலுத்தி விட்டார். 17 செக்கல் வெள்ளியை நெடுத்து கொடுத்தான். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் இருந்து செஞ்சு விட்டார். இன்னைக்கு அது அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அவருடைய வாரிசு நீங்க, உங்களுக்கு சொந்தம். அப்பா சொத்து பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மரிச்சு போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்பா என்னென்ன லேண்ட் வாங்கி வச்சாரோ அவர் செத்த பிறகு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு மரணசாசனம் தெழுதினார், கல்வாரியில மறித்தார். இன்னைக்கு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்த வந்து அதை நமக்கு நிறைவேற்றுகிறார்.
ஆமென்.
ஆடம் ஃபெல், ஆடம் விழுந்து போனான். எண்ணத்துல இருந்து விழுந்து போனான். எட்டர்னல் லைஃப் இழந்து போனான். நித்திய ஜீவனை இழந்து போனான். ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு நேரடியா பேசினான். அந்த சிலாக்கியத்தை இழந்து போனான். நம்ம அடுத்தபடியாக இந்த பூமியின் மேல் அவனுக்கு ஆதிக்கம் இருந்தது, அதை இழந்து போனான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. கல்வாரியில ரத்தத்தை சிந்தி மீட்டு உங்களுக்கு என்ன சென்றால் நீங்க தான் அதுக்கு வாரிசு. உங்களுடைய பெயர் முத்திரை திறக்கப்படும் பொழுது அந்த பெயர் நமக்கு தெரிகிறது. நம்முடைய சுதந்திரம் என்ன, அதனுடைய எல்லைகள் என்னென்ன எல்லைகள், அதுல லேண்ட்ல என்ன மரம்லாம் இருக்குது, எல்லாமே எழுதி இருக்குது. எல்லாம் உங்களுக்கு சொந்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம வந்து பாவத்துல பிறந்து அக்கிரமத்துல உருவாக்கப்பட்டு பொய் பேசுகளாக வந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் என்றால் நம்மை மீட்டு கொண்டார். ஆமே. உலகத்துல பிறப்பு வந்து மூணு விதமா இருக்கிறது. ஆதாம வந்து ஆண்டவர் குழந்தையா பிறக்கல, பேபியா பிறக்கல. அவர் வந்து அவனை உண்டாக்கினார் தம்முடைய கரத்தினால். ஆதாமை சிருஷ்டித்தார். ஆமே. அது ஆதாம் உலகத்துல வந்தது அவ்விதமா இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்து அதுவும் இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். ஆனா அவர் இஸ்ரீயின் மூலமாக வந்தார். ஆடாம் வந்து எப்படின்னா ஒன்லி சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் காட். இவர் வந்து ஒன்லி பிகாட்டன் சன் ஆஃப் காட், ஒரே பேரான குமாரன். யோவான் 3:16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு இஸ்ரீன் மூலமாய் பிறந்தார். ஆடாமுக்கு ஜீசஸுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் குழந்தையா பிறந்து வளர்ந்து பிறகு மனுஷனா மாறினார். ஆடாம் அப்படி இல்லை, நேரடியாக ஆண்டவர் வாலிபனாகவே சிஷித்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பு வேற. இன்னைக்கு நம்ம பிறப்பு எப்படி? நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கும் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம். Everybody between that came by sex. நம்ம எல்லாரும் இனச்சேர்க்கையின்படி உண்டாயிருக்கிறோம். ஆடாம் வந்து தேவனுடைய சிந்தையிலிருந்து ஆவிக்குரிய மனுஷனா உண்டாக்கி பின்பு மாம்சத்துல கொண்டார். நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து மாம்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமேன்.
ஆமென்.
இப்பொழுது நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது, நீ பார்த்து அடையும் பொழுது நம்முடைய தியோபனிக்கு நமக்கு லிங்க் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு நமக்கு ஒரு இணைப்பு கிடைக்கிறது. நம்ம வேடா மாறுகிறோம், பின்பு குளோரிஃபைடா மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிதான் வச்சிருக்கிறார். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நாங்கள் வந்து எங்கேருந்து வந்தோம்? நாங்க உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால எங்கேருந்து வந்தோம்? தேவனுடைய சிந்தையில இருந்தோம், மாம்சத்தில் வந்தோம். ஆடாம் எப்படி வந்தான்? தேவனுடைய சிந்தையிலிருந்து ஒரு ஸ்பிரிட் மேனாக வந்தான். தேவசாயலாக உண்டாக்க பண்பு அவனுக்கு மாம்சத்துக்குரிய சரீரத்தை கொடுத்தார். நம்ம அப்படி வரல. நம்ம வேட தேவனியை பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம தாட்ல இருந்து நேரடியா ஃபிளஷ்ல வந்திருக்கோம். அதனால நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. இயேசு கிறிஸ்து அதுல வந்து அவர் வந்து தேவனுடைய சிந்தையா இருந்தார், அவர் வேர்டா இருந்தார், பின்பு வேர்ட் பிகேம் ஃபிளஷ், வார்த்தையானது மாம்சமானது. நம்ம பிறப்பு வந்து இந்த மாதிரி பிறப்புலாம் கிடையாது. நம்ம வந்து மாம்சத்தில் பிறந்திருக்கோம், தாய் தகப்பனுக்கு மாம்சத்தின்படி பிறந்திருக்கும். நமக்கு ஒரு கின்ஸ்மேன் தேவை. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தில் பிறந்தனாலே நமக்கு ஒரு கின்ஸ்மேன் எனத்தான் மீட்ப தேவை. இயேசு கிறிஸ்து நம்முடைய எனத்தான் மீட்பராக இருக்கிறார். ஆமே
ஆமே.
அவர் ஒரு ஜெரேமியா மேல வந்து நமக்கு கிரயத்தை செலுத்தி அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறார். இப்ப முத்திரைகளை திறந்து இது உனக்கு சொந்தம், உனக்கு நான் இதை தரேன், உனக்காக இதை மீட்டு உனக்கு கொடுக்கறேன். ஆட இழந்து போனா நான் கிரயத்தை செலுத்தி மீட்டு உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. நம்முடைய பொருட்களை அடமானம் வைத்திருக்கிறோம், நம்மால திருப்ப முடியலன்னா நம்ம சொந்தக்காரங்க வந்து திருப்பி கொடுக்கறாங்க. பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுதுன்னா தாய் தப்பன் வந்து அவங்க ஏற்பட்ட கடனை அடைக்கிறார்கள். அல்லது தாய் தப்பன் கடன் பட்டு போனால் பிள்ளைகள் வந்து அந்த கடனை அடைக்கிறாங்க. இதாக யாரோ வேற ஒருத்தருடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. நம்மளால முடியலன்னா வேற ஒருத்தர் ஹெல்ப். நம்மளால முடியாது, நமக்கு நம்ம மீட்க முடியாது. கர்த்தரா இயேசு தேவன் மாம்சத்தில் வந்து கிரயத்தை செலுத்தி நமக்கு அதை மீட்டு கொடுக்கிறார். ஆமே. ரூத்து வந்து என்ன சொன்னால் மோபிலிருந்து திரும்பி வருகிறாள். எலிமலேக்கு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து போட்டுட்டான், மோப் தேசத்துக்கு போய்விட்டான். இப்படி ரூத்து நகோமி வரும்பொழுது ரூத்து வந்து மனவாட்டிக்கு அடையாளம், நகோமி வந்து 144,000 இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம். அதனால போவாஸ் அங்க வந்து மீட்டு கொடுக்கறான். ரூத்து நகோமி ஏழைகளா இருக்கிறார்கள், சாப்பாட்டு காரியம் நடக்கிறதுக்கே கஷ்டம். அப்ப லேண்டை எப்படி திருப்ப முடியும்? அந்த லேண்டை திருப்பதற்காக, அதை மீட்பதற்காக போவாஸ் அங்க இனத்தான் மீட்பராக வந்து அவன் வந்து கிரயத்தை செலுத்தி அங்க நிலத்தை மீட்டு இப்பொழுது எல்லாருமே வந்து மூணு பேரும் அந்த நிலத்துல குடியிருக்கிறாங்க. யாருடைய நிலத்துல? எலிமலேக்கு நிலத்துல. ஹல்லேலூயா. எலிமலேக்கு ப்ராப்பர்ட்டி, ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி. இப்பொழுது அவன் வந்து மறிச்சு போயிட்டான். இவங்களால முடியல, மருமகளாலும் மனைவியாலும் முடியல. கின்ஸ்மேன் ரெடி மாதிரி போவாஸ் வந்து மீட்டு கொடுக்கும் பொழுது அந்த லேண்ட்ல வந்து போவாஸும் ரூத்தும் நகோமியும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஸ்டோரி, ரிடெம்ஷன் ஸ்டோரி. ஆடம் வந்து எலிமலேக்கு இதை விழுந்து போனா எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். நகோமி 140,000 யூதர்கள், நம்ம ரூத்து பிரஜாதி மனவாட்டி, போவாஸ் கத்ரா இயேசு கிறிஸ்து, அவர் மீட்டு கொடுக்கும்போது 1,000 வருஷ அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் 144,000 பேரும் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறோம். அது நம்முடைய ஆடம்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது எந்த விரோதியும் இருக்க போற, எந்த பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கலெக்டர், அவங்க இவங்க, போலீஸ்காரங்க, எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. யாருக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் நம்ம பயந்து ஜீவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷங்களுடைய ராஜ்யம் என்னன்னா ஜனங்களை பயப்படுத்தி பயப்படுத்தி ஆளுகை செய்வது. புது புது சட்டங்களை கொண்டு வந்து இன்னும் போலீஸை ஏறி விட்டு அவங்கள ஜனங்களை பயத்தில் வைப்பது, இதுதான் மனுஷனுடைய ஆளுகை. அதனால ஒரு பெரிய நாடு இன்னொரு சின்ன நாடை பயம் காட்டும். உங்களுக்கு மேல நான் யுத்தத்துக்கு வருவேன், உங்களுக்கு பொருளாதார தடை விதிப்பேன்னு அமெரிக்கா சொல்லும். அதனால இதெல்லாம் பயத்தினால ஆளுகை செய்வது, இயேசு அன்பினால் ஆளுகை செய்யும். நம்ம இந்த உலகத்தை 1,000 வருஷம் ஆளுகை செய்யும். அங்க போவாசு ரூத்து நாங்க 144,000 பேர் நம்ம கூட இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் தான் நடக்க போகுது. மனுஷனுடைய பிளான் கொஞ்ச காலத்துக்கு நடக்கும், பின்பு அதுக்கு முடிவு வரும். பிரீச் என்ற செய்தியில பிறப்பேன சொல்லுகிறார், ரொம்ப அருமையாக சொல்லி இருக்கிறார். அல்லவா, இந்த ஆனதோத்திலுக்கு நிலத்தை நீ வாங்கிக்கிடுவியா? இதை நான் வாங்கிக்கிடுறேன்னு அவன் சொல்லுகிறான். பின்பு 70 வருஷத்துக்கு பின்பு அந்த பண்பாண்டத்தில் இருக்கிறதானே அந்த பத்திரம் வெளியே எடுக்கப்படுகிறது. ஆமே. 63:17 கொடுத்த செய்தியில He has the title deed to redemption. Mediation is done now. ஆண்டவர் ஏழுசபை காலங்களில் பரிந்து பேசினார். இப்பொழுது அந்த ஊழியம் முடிந்து விட்டது. ஏழுசபை காலங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது கிளைம் பண்ண வருகிறார். Remember, it has been in the hand of God. அந்த பத்திரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. All the time. But it is in the hand of the lamb. பின்பு அது ஆட்டுக்குட்டியாண்டே கரத்தில் வருகிறது. அதன் பின்பு now watch the title deed of redemption of all creation is in his hand. He come to climb it back. அதை இப்பொழுது உரிமை கோரும்படியாக வருகிறார். ஆமே. It was given for to make sons and daughters of God again. அது மறுபடியும் தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுக்கும் கொடுக்கப்பட போகிறது. ஆமென். Bring them back to the garden of Eden. அவங்களை மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு செல்லும்படியாக. Everything they lost, என்னென்ன காரியங்களை இழந்து போனார்களோ அதெல்லாம் அவளுக்கு திரும்ப கொடுப்பது. ஹோல் கிரியேஷன், த ட்ரீஸ், அனிமல் லைஃப், எவ்ரிதிங் எல்ஸ், அந்த எல்லா அனிமல் லைஃபும் ட்ரீஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆமே. டோன்ட் தட் மேக் யூ ஃபீல் குட், இது உங்களை வந்து மகிழ்ச்சியா இருப்பதை இருக்க செய்கிறது அல்லவா என்று சொல்றார். இதை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆமே. எக்கால ஊதும் போது மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துவிடுவார்கள். உங்களுக்கு வந்து உங்க இடம் சொந்தம், நீங்க அடமானம் வச்சிருக்கலாம், இப்பொழுது அது உங்களுக்கு சொந்தம். அதான் மதில் சூழ்ந்த பட்டணம் பாபிலோன், மகா பாபிலோன். அந்த சத்தம் என்ன சொன்னது? என் பிள்ளைகளே, நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமே. நம்ம இன்னைக்கு பாபிலோனை விட்டு வெளியே வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்? ப்ராமிஸ் லேண்ட், வார்த்தையில வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிளைமிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். எரேமியா பர்ச்சேசிங் ஒர்க் செய்கிறான். பர்ச்சேசிங் ஒர்க், அதை கிரயத்துக்கு வாங்குவது, பணத்தை கட்டுக்கட்டா கொடுப்பது. லேண்ட் வாங்கணும், நிறைய பணம் வேணும். வளசல வாக்கத்தில் ஒரு சென்ட் 30 லட்சம். அப்ப எவ்வளவு பணம் வேணும்? ஒரு வீடு கட்டணும்னா 3 சென்ட் வேணும். அப்ப எத்தனை லட்சம் வேணும்? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருந்தால் தான் இங்கே ஒரு வீடுக்கு நிலம் வாங்க முடியும். அப்ப எத்தனை கட்டு ரூபாய் கொடுக்கணும்னு பாருங்க, அவ்வளவு விலை ஏறி போச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு ஒரு பெரிய பிரைஸ் செலுத்தி இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம், அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த பூமியை அவர் கிளைம் அவர் வாங்கிவிட்டார். ஆமே. அதை இப்பொழுது கிளைம் பண்ண வர வேண்டும். கிளைம் பண்ண வந்து நீங்க அதுக்கு வாரிசு. ஹல்லேலூயா. யூ ஆர் தி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். நீங்க நியூ பர்த் அடையும் பொழுது நீங்க தேவனுடைய குமாரும் குமாரியும் மாறுங்க. உங்களுக்கு அதை சுதந்திரத்தை திருப்பி தருவதற்காக, அவர் கிளைம்பிங் ஒர்க் செய்வதற்காக இந்த 1963 பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமே. அது ஏர்தன் வெசல்ல வைக்கப்படுது. உங்களுடைய ஏர்தன் வெசல், உங்களுடைய சரீரம் தான் ஏர்தன் வெசல். இந்த ஆண்டவர் சரீரத்தை மண்ணினாலே உண்டாக்கினார். ஆதாமுக்கு மண்ணினாலே சரீரத்தை, நம்முடைய ஏர்தன் வெசல்ல இன்னைக்கு இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஆமே. 2 கொரிந்தியர் 4:7.
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த வெளிப்பாடுகள், ஜீசஸ் கிரைஸ்ட் குறித்த வெளிப்பாடுகள், உங்களோட லைஃப குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த எல்லா வெளிப்பாடும் இன்னைக்கு இங்க இருக்குது. வேறு வந்து பைபிளை திறந்து பார்க்க வேண்டாம், தீகத்தை செய்த கூட திறந்து பார்க்க வேண்டாம். எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்குது, எல்லாம் இங்கே இருக்கு. இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தி ஹோலி ஸ்பிரிட் இந்த மண்பாண்டத்துல வரும்பொழுது நீங்க அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீங்க. எத்தனை நம்ம பெற்றிருக்கிறோம்? We have this treasure in earthen vessel. நம்ம ரூபா வச்சா யாராவது திருடிட்டு போயிடலாம், தங்கம் வச்சா யாராவது திருடிட்டு போயிடலாம், ஆனா இந்த பொக்கிஷத்தை யாரும் திருட முடியாது. இது மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிரேட்டஸ்ட் ரெவலேஷன், தி ரெவலேஷன் ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. தி டைட்டில் டீட் ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஆமே.
ஆமே.
இன்னைக்கு என்னன்னா தீர்க்கதரிசினா உடனே சேர்ல ஏறி குதிக்கிறது, சேரையே உடைச்சு போடுறாங்க, ஒரே கூச்சல் போடுறது. அப்படிலாம் சபை இருக்கு. ஆனா இத மாதிரி பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் இருக்குது. எரேமியா 32 சொல்லுனா ஒண்ணும் தெரியாது. அதனால தலையை சொறிவாங்க. உன் பேர் இருக்குதா கேட்டா தலையை சொறிவாங்க. இது வந்து என்னது? இந்த பைபிள் தான் 7 சீல்டு புக்குனா தலையை சொறிவாங்க. அந்த 7 முத்திரைகள் பொசம் தான் அப்படிம்பாங்க. அந்த பிரயோஜனமே இல்லை, புத்தி இல்லாத கன்னி. ஆனா தீகதேசின்னா தலை சேருக்கு மேலே அடிச்சு ஓன்னு சத்தம் போடுவாங்க. அந்த பாஸ்டருக்கும் அப்படி சத்தம் போட சொல்றாரு அவரும், நீங்க நல்லா சத்தம் போடுங்கன்ட்டு. இங்க எந்த தடையும் கிடையாது, நீங்க நல்லா சத்தம் போடுங்க அப்படிங்கிறார். அவருக்கு அந்த சத்தம் போடல, அவருக்கு ஏதோ ரொம்ப மகிழ்ச்சி போல இருக்குது. ஆனா அந்த வெளிப்பாடு என்னன்னு தெரியுமா? அந்த சபையாருக்கு அந்த வெளிப்பாடு தெரியாது. முதல்ல பாஸ்டருக்கு தெரிஞ்சாதானே சபையாருக்கு தெரியும். பாருங்க, அவங்க மனவாட்டியா இருக்கிறோமா இல்லையாங்க நிச்சயம் அவங்களுக்கு கிடையாது. ஆமே. அவ்விதமாக இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்தார், நம்முடைய நேமை ரிவீல் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய பேர் வாரிசுல இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்திருக்குது, நமக்கு பெர்ஃபெக்ட் லைஃப் வந்திருக்கிறது, நம்ம மெச்சூரிட்டி அடைந்திருக்கிறோம், நம்ம ஓவர் கம் பண்ணிக்க ஜெயம் கொண்டிருக்கிறோம், நமக்கு புத்திர சுவீகாரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. We are adapted, placed. ஹல்லேலூயா. நம்ம பரிசோதிக்கப்பட்டு, நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு அது வந்து உண்மை என்று விளங்கி இருக்கிறது. ஆண்டவர் எந்த மனுஷனையும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் தான் பிறகு ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு பட்ட கஷ்டம் யாரும் படல, அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். தாவீது சவுலுக்கு பயந்து பட்ட கஷ்டங்கள் நிறைய, அதுக்கு பிறகுதான் ஆசீர்வதிக்கிறார். அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் வந்து கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் தான் அவனோட டெஸ்ட் பண்ணி தான் பிறகு ஆசீர்வதிக்கிறார். என்னையும் ஆண்டவர் அப்படிதான் கொண்டிருக்கிறார். ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது நான் நினைச்சு பார்க்கும் பொழுது, என்னுடைய பின்னான வாழ்க்கை முன்னான வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த வழியா கொண்டு போய் தான் வந்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அவனை டெஸ்ட் பண்ணி, அவனை பசியினால் வருத்தி, அவனுக்கு பணம் இல்லாம செய்து, அவனை வருத்தி, அவனை வந்து ரொம்ப சாதாரண தன்னை தாழ்த்தும்படியா செய்து அதுக்கு பிறகு லிப்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப வந்து அந்த பாதையில தான் நானும் வந்திருக்கிறேன். அவர் சேர்த்துக் கொள்ளுற எந்த மனுஷனையும் சோதிக்கிறார். சும்மா ஓட்டு போட்டு அப்படியே பாஸ்டர் ஆயிட முடியாது. அவனை வந்து அந்த பாதையில கொண்டு போய் தான் கொண்டு வரணும். அது தேவனுடைய காலிங்கா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அநேக பாடுகளை அவர் சுமந்து சிலுவையின் மரணத்தை சந்தித்து தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இப்பொழுது நம்ம தேவனுடைய குமாரனுக்கு உபத்திரம் நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. We are overcomers. எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியவில்லை. ஆமென்.
ஆமென்.
இப்பொழுது நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் We are overcomers. வெளிப்படுத்தல் 21:7. வியாதிகள், சோதனைகள், போராட்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சுதான் ஆண்டவர் பின்பு இன்னைக்கு எல்லாத்தையும் சுதந்திரிக்கும் முடியா வைக்கிறார். இந்த சத்தியத்தை, மகத்தான சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஒரு கிரேட் பொசிஷன்ல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம வந்த பாடுகள், நம்ம வந்த வழிகள் ரொம்ப பயங்கரமானது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. சோதிக்கப்பட்டு பாஸ்டர் ஆகும் பொழுது ஸ்ட்ராங்கா இருக்கும், யாரும் அசைக்க முடியாது. நான் பெற்ற அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறியா? நான் வந்த வழியில நீ வந்திருக்கிறியா? கேட்டா அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ என்ன எனக்கு விரோதமா பேசுறது? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஆண்டவர் ஒவ்வொரு அவர் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார். அவர் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் சோதித்து அறிகிறார். பின்புதான் அவன் வந்து எல்லாத்தையுமே சுதந்திரிக்க முடியும். அந்த பாதை வழியாக வராதபடி, கடினமான பாதை வழியை வராதபடி உயர்த்தப்பட முடியாது. இன்னைக்கு பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம சொகுசாவே ஜீவிக்கணும், ஒரு கஷ்டமும் படக்கூடாது, ஜெபம் கூட 5 நிமிஷத்துக்கு மேல பண்ணக்கூடாது, ஜெபமே பண்ணக்கூடாது, பைபிளே வாசிக்க கூடாது, நம்ம பரலோக ராஜ்யம் போயிடணும், ரேச்சல்ல போகணும் நம்ம பிள்ளைங்க நினைக்கிறாங்க. செல்போனே பார்த்துக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? நமக்கு எல்லாருக்குமே ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை. சாக்ரிஃபைஸ் கடினமான பாதை தான் இது. நம்ம அந்த கடினமான பாதையை தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அதுல நம்ம ஜெயிக்கிறோம். ஆமென். இப்போ சாத்தா நம்ம மேல கிளைம் பண்ண முடியாது.
ஆமென்.
எல்லாம் நம்முடைய வாழ்க்கை லைன் அப்பா இருக்கு, வார்த்தையின்படி சரியா இருக்கிறது. யாருமே கிளைம் அப்படி சொன்னா அநியாயமா தான் சொல்லணும். அப்படி பொய்யாய் சொல்லுவாரானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சாத்தான் நம்ம மேல கிளைம் பண்ண முடியாது. ஆமென். நம்ம மேல உரிமை பாராட்ட முடியாது. நம்ம பேர் அங்க இருக்கு, நம்ம சுதந்திரவாளி. இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல உனக்கு சுதந்திரம் கிடையாது. சாத்தானே இந்த ப்ராப்பர்ட்டி மேல உனக்கு சுதந்திரம் கிடையாது. இது பொது சொத்து கிடையாது, இது என்னுடைய சொத்து. என் பேர் அங்க இருக்குது, நான் வாரிசு. இப்பொழுது ஆண்டவர் வந்து இறங்கி வந்து என்ன செய்தார்? கிளைம் பண்ணுகிறார். தம்முடைய பிரஜைகளை கிளைம் பண்ணுகிறார், தம்முடைய ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. We are God's property. இந்த பூமி வந்து God's property. அதை கிளைம் பண்ணும்படியாக, நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார்.
ஆமென்.
எத்தனை விசுவாசிக்கிறோம்? நீங்க பிக் பசார் போன்றதானே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது நீங்க அப்படியே வாங்கிட்டு, பொருளெல்லாம் வாங்கிட்டு வண்டியில போட்டுக்கிட்டு தள்ளிக்கிட்டே வந்து அந்த கவுண்டர்ல வந்த உடனே அவன் பில் அடிப்பான், உங்க போன் நம்பர் கேட்பான். இதெல்லாம் போன் நம்பர் கொடுத்த பிறகு பில் எல்லாம் போடணும்போது நம்ம கிரயத்தை செலுத்தணும். அதுக்கு பின்பு என்ன செய்யுதுன்னா, அந்த கேட்ல போகும்பொழுது அங்க ஒருத்தன் இருப்பான், அவன் செக் பண்ணி தான் அனுப்புவான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் நினைச்சாங்க, போய் பொருள் வாங்குறாங்க. பின்பு வாங்கி பில்லெல்லாம் போட்டு இங்கே அந்த பில்லெல்லாம் வண்டியெல்லாம் கொண்டு வந்து அங்கே என்ட்ரன்ஸில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு அவன் மனைவி நினைச்சான், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அன்னையும் திருப்பி ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரும்பொழுது அங்கே கார்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க வாங்கிட்டு நினைச்சா வாங்கிட்டு வாங்க போகும்பொழுது புருஷன் போயிட்டு நேரம் ஆகிட்டு, ஒன்றும் வேண்டாம் வா வீட்டை பார்த்து வா அப்படின்னு சொல்லும்பொழுது வரும்பொழுது அந்த வண்டி அஞ்சு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போக போகும்பொழுது அவன் வந்து நினைச்சா, நீங்கள் நெல்லுங்க, நீங்கள் வந்து திருடிட்டு போகிறீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ஏன்னா வில்லு போட்டதெல்லாம் பார்க்கல. இவங்க ரெண்டாம் திருப்பு அங்கே போயிட்டு வந்தாங்களே, அப்போ இந்த பொருட்களெல்லாம் இவங்க வந்து கள்ளத்தனமாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கும் பொழுது உடனே என்னச்சது, மனைவி வந்து பயப்படும் பொழுது என்ன இப்படி சொல்கிறீங்க புருஷன், உடனே என்னச்சா, ஒன்றும் பயப்பட, உனக்கு இந்த பொருள் மேலே அதிகாரம் கிடையாது, இது வந்து என்னுடைய பொருள், இவ்வளோ நேரம் அது ஸ்டோர் பொருள், இப்போ இது என் பொருள், எப்படி என்ன பாரு ரெசீட்டை பாரு, எல்லாமே பார் கோட் நம்பர்லாம் அடிச்சு அங்கேயும் கம்ப்யூட்டர்லேயும் அந்த பில் இருக்கு, அதனுடைய டூப்ளிகேட் தான் இது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த என்னச்சால் அந்த கார்டு என்ன பண்ணுவான், தகச்சு போவான். அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் தான் உங்களுக்கு சும்மா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தரான், அதுக்கு இந்த பேப்பருக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம், அதுங்கிறது அந்த பில்லு தான் காமிக்குது. அந்த பில்லு உங்கள் கையில் இருந்தால் அந்த பொருள்லாம் உங்களுக்கு சொந்தம், பில்லு உங்ககிட்ட இல்லைன்னா அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதே போல் தான் எனக்கு டைட்டில் டீடு வந்திருக்குது, ஹல்லேலூயா, டைட்டில் டீடு வந்து உங்களுக்கு வந்துட்டுன்னா உலகம் உங்களுக்கு தான் சொந்தம்.
ஆமென்.
அந்த சும்மா டைட்டில் முத்திரை திறக்கப்பட்டுச்சு, முத்திரை திறக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம், உலகம் நமக்கு சொந்தமாக்கி தரக்கு வந்திருக்கிற அந்த சின்ன முத்திரை திறக்கப்பட்டது, சிறிய புஸ்தகம் அவர் கையில இருந்து திறக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு அதை திறக்க வந்திருக்கிறார், அதை கிளைம் பண்ண வந்திருக்கிறார், உலகத்தை உங்களுக்கு தர. இது என்ன சும்மா டைட்டில் வரும், பேப்பர் தானே, சாத்தானே உமனைக்கு அழைக்காரல்ல, இந்த கிரையை செலுத்தியாச்சு, என்னுடைய ஆண்டவர் கிரயத்தை செலுத்திடுறாரு, என்ட பில் இருக்கு, என்ட டைட்டில் டீட் இருக்குது, ஹல்லேலூயா, இனிமே எனக்கு சொந்தம், நீ ஒன்னும் என் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது, இந்த உலகம் எனக்கு சொந்தம். எத்தனை பேர் சொல்ல முடியும், அது எந்த மனுஷனுக்கும் சொந்தம் கிடையாது, எந்த மனுஷனும் நம்ம மேல ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம நம்முடைய பில் வந்து அங்க கம்ப்யூட்டர்ல அங்க பதிஞ்சிருக்கு, இதை கொண்டு பார்த்தா அங்க கரெக்டா இருக்கும், இந்த பில் நம்பரை பார்த்து அதை பார்த்தா கரெக்டா இருக்கும், ஒன்னும் சொல்லுவேன் சாத்தான் கிளைம் பண்ண முடியாது. ஆயிரம் வருஷம் அவன் கட்டி வைக்கப்படுகிறான், பின்பு அவன் அக்கடி கடல தள்ளப்படுவான். இயேசு கிரயத்தை செலுத்துவது மக்களுக்கு தெரியவில்லை, அவர் முத்திரைகளை திறந்தது இன்னைக்கு உலகத்தின் மக்களுக்கு தெரியவில்லை. அதனால அவங்க என்ன செய்யறாள் என்றால், நமக்கு தான் உலகம் சொந்தம் நினைக்கிறாங்க. உனக்கு உலகம் சொந்தம் கிடையாது, உலகத்தின் மக்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தம். என்னமிட்ட பில் இருக்கு, ரெசப்ட் இருக்குது, அல்லேலூயா. அந்த ரெசப்டில் வந்து சாதாரண பேப்பர், ஆனால் எல்லாமே நமக்கு சொந்தம் எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்தி விட்டார், ஆமே, அது ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது, நமக்கு லீகல் டாக்குமெண்ட் இருக்கிறது, அல்லேலூயா. நம்ம எதையா நம்ம லேண்டை சுதந்திரிக்கணும்னா முதல்ல பேப்பரை சுதந்திரிக்கணும். ஒரு லேண்டை நீங்க வந்து சுதந்திரிப்பதுக்கு முன்னதாக அந்த பேப்பரை வந்து நீங்க சுதந்திரிக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டீங்கன்னா பின்பு நீங்க லேண்டை எட்டி கூட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு முறை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பேப்பர் இருக்கு, அதுதான் இன்னைக்கு நமக்கு டைட்டில் டீட் இருக்கு. எப்படி உலகம் உனக்கு சொந்தம், டைட்டில் டீட் இருக்குதே, என் பேர் அதில் இருக்குது, எவ்வளோ பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம கத்திருக்கு நம்ம சோத்திரம் செலுத்த முடியும், ஆமே. ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், இந்த பைபிள் வந்து ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் ஆயிருக்கிறது, அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு அது திறக்கப்பட்டிருக்கிறது, ஆமே. நம்ம அமினிஷியாவில் இருந்தோம், நம்ம வந்து ஆவிக்குரிய நினைவளப்பில் இருந்தோம், ஈகிள், கிரேட் ஈகிள், மாமா ஈகிள் வந்தது, தாய் கழுகு வந்தது, இதை அது கூப்பிடும் பொழுது நம்ம மேல பறந்துட்டோம், ஆமே. 27 மைல் உயரத்தில் 30 மைல் சொன்னவர்கள் கொண்ட மேகம் வந்தது, அதான் ஈகிள், அதான் மேகஸ்தம்பம். ஆண்டவர் மேகஸ்தம்பத்தில் வந்த அவ்வளவு உயரத்தில் இருந்து நம்மளை கூப்பிட்டார், நீ தான் என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள, நீ வான்னு சொல்லும் பொழுது நம்ம மேல பறந்து போயிட்டோம், ஹல்லேலூயா, நம்ம சுதந்திர வழியா மாறிவிட்டோம், ஆமே. கம் அவுட் ஆஃப் ஆர்கனைசேஷன், இட் இஸ் டைம் ஃபார் ராப்சரிங் கிரேஸ். நீ சாபனத்தை விட்டு வெளியே வா, இது வந்து டைம் ஆஃப் ராப்சரிங் கிரேஸ், ஹல்லேலூயா. ஜெகோவா ஈகிள் வந்திருக்கிறது, அது ஆரவார சத்தம் எக்காலத்தோடு வந்திருக்கிறது, ஆமென். வந்திருக்கிறது. இப்ப ரெண்டு டீடு இருக்குது, ஒன்னு சீல்டு புக், இன்னொன்னு அன்சீல்டு புக். ரெண்டுமே சேம் தான், ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு செராஸ் காப்பி. ஒரிஜினல் இல்லாம செராஸ் காப்பியை வச்சுக்கிட்டு இருந்தா, நீ ஒரிஜினல் பத்திரம் உங்களுக்கு இல்லை, செராஸ் காப்பியை வச்சுக்கிட்டு எனக்கு சொந்தம்னா ஒரிஜினலை கொண்டு வா, அப்பதான் லோன் வாங்க முடியும், அடமானம் வைக்க முடியும், என்ன செய்ய முடியும். ஒரிஜினல் பேப்பர் இல்லாம, அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த ஒரிஜினல். ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த ஓபன் புக் ஆயிருக்கிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சீல்டு புக் ஆயிருக்கிறார், அவர் ஒரிஜினலா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ரெண்டும் ஒரே மண்பாண்டத்தில் வைக்கப்படுது, அந்த சீல்டு புக்கும் ஓபன் புக்கும் ரெண்டும் ஒரே மண்பாண்டத்தில் வைக்கிறாங்க. அதே போலதான் என்ன சொன்னால், ஒன்னு ஒன்னு சீல்டா இருக்கு, இன்னொன்னு ஓபன் ஆயிருக்கு. ஓபன் புக் எது, சீல்டு புக் எது? ஆடம் இருக்கிறான், ஆடம்குள்ள ஏவாள் இருக்கிறா. ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஏதன் தோட்டத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஏதன் தோட்டம் இருக்கும் பொழுது ஆடம் வந்துள்ள ஏவாள் இருக்கிறார், ஏவாள் வந்து வெளிப்படல, ஆடம் தான் வந்து ஏதன் தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு உலகம் சொந்தமாயிருந்தது, அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்தது. அவன் ஓலான் ஓய்வன் தோட்டத்தில் உலாவும் பொழுது ஒரு மனுஷனை தான் நீங்க பார்க்க முடியும், ஆடாமை தான் பார்க்க முடியும். ஆனா ஈ வந்து சீல்டா இருக்கிறாள், ஹல்லேலூயா, முத்திரிக்கப்பட்ட பொருட்களமா இருக்க அவள் எங்க இருக்கிறா, ஆடாமுக்குள்ள இருக்கிறா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆறாமுக்கு அரங்க அயந்த நித்திரை உண்டாக்கி அவனுடைய அங்க விழாவை அங்க ஓபன் பண்ணி அங்க வந்து ஏவாளை கொண்டு வருகிறார், அதான் சீல் ஓபன் ஆகுது. அவனால அங்க கத்திரா இயேசு கிறிஸ்து, இதன் இரண்டாம் மாதமா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், கல்வாரியில விழா ஓபன் ஆனது, நம்ம இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம தான் சீல்டு புக், அது ஆதாமுக்குள்ள இருக்கிற சீல்டு நமக்கு ஏவாள் அவனுக்கு இருக்கானு அவனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு 100 வருஷம் அவன் தனியமையா இருந்திருக்கலாம், சுமார் 100 வருஷம் இருந்திருக்கலாம். அதன் பின்பு ஆண்டவருக்கு அங்கே ஆதாமுக்கு நியாயம் ரத்தத்தை கொண்டு வந்து ஏவாளை கொண்டு வரும் பொழுது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என்னுடைய ஆவியில் ஆவியுமா, அவனுடைய ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே கலிலேய கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க எங்க இருந்தீங்க, அவருக்குள் இருந்தீர்கள், சீல்டு புக்கா இருக்கு. நீங்க வந்து முத்திரிக்கப்பட்ட போது வெளியே வரல, எக்ஸ்பிரஸ் ஆகல. இதை இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் பொழுது நம்ம மறித்தோம், அவர் உயிர்த்தெழும் பொழுது நம்மளும் உயிர்த்தெழுந்தோம், அவர் உன்னதத்துக்கு போகும்பொழுது நம்மளும் உன்னதத்துக்கு போனோம். அவருக்குள் இருந்தோம், ஆதாமுக்குள் ஏவாள் இருந்தது போல இன்னைக்கு முத்திரைகளை திறந்து நம்ம வெளியே கொண்டு ஆதாமுடைய விழாவை அங்கே வந்து திறக்கும் பொழுது ஏவாள் ஆதாமுக்குள்ள இருந்து வெளியே வந்தது போல இந்த கடைசி காலத்தில் 2000 வருஷம் பிரைடு யாருன்னு தெரியாது. அங்க 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஓபன் புக் ஆயிருக்கிறார், இயேசு கிறிஸ்து யாருன்னு வெளிப்பட்டு விட்டது. ஆனா உள்ள இருக்க மனவாட்டி வெளிப்படல, 2000 வருஷம் வெளிப்படல. இன்னைக்கு முத்தகம் திறந்து யாரு மனவாட்டி? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மனவாட்டி என்று, நம்ம தான் அவருடைய வாரிசு என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது 70 வருஷத்துக்கு பிறகு அந்த மண்பாட்டத்திலிருந்து அந்த புக் எடுக்கப்பட்டு வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு 7 churches, 7 into 10, 7 churches ஏழாம் சபையின் முடிவிலே கர்த்தர் இறங்கி வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல மறைஞ்சிருக்கிற மனவாட்டியை, வார்த்தையில மறைந்திருக்கிற அந்த பிரைடு வந்து இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிற, இன்னைக்கு நம்ம யார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய மாம்சத்தில் மாம்சம், அவருடைய எலும்பில் எலும்பு, சேம், ரெண்டும் சேம் தான். இதுல இருக்கிறது தான் அதுலயும் இருக்குது, ஆனா இது ஓபன் புக், அது சீல்டு புக். ஆமென். பெந்தகோஸ்து நாளில சபையானது உருவானது, கல்வாரியிலே ஆண்டவர் அந்த கிரயத்தை செலுத்தினார். 7 சபை காலங்களாக அது மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டது. இப்பொழுது 7 சபை காலங்களுக்கு பின்பு கர்த்தர் இறங்கி வந்து மண்பாண்டத்திலிருக்க பத்திரத்தை வெளியெடுத்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைடும் பிரைட்குரூம் சேம் தான். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருந்து இந்த மனவாட்டி வந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. இப்பொழுது திறக்கப்படுது. ஹூ இஸ் பிரைட், ஹூ இஸ் பிரைட்குரூம்? ஆமென். பிரைஸ் இஸ் பெய்ட் ஆன் கால்வரி, கல்வாரியிலே அங்கே செலுத்தப்பாங்க, செலுத்தப்பட்டது. இட் இஸ் பினிஷ்ட் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மேகத்திலே வந்திருக்கிறார் நமக்கு பாடி ரெடெம்ப்ஷன் கொடுப்பதற்காக. ஆமென். லூக்கா 21:27-28.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
சம்பவிப்பது சமீபமாயிருக்கப்படினாலே உங்களுடைய மீட்பு சமீபமாயிருப்பதனாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னார். நமக்கு பாடி ரிடாம்ஷன் கிடைத்து விட்டது, நமக்கு சோல் ரிடாம்ஷன் கிடைச்சிருக்கிறது, ஆனா பாடி ரிடாம்ஷன் கிடைக்கல. ஆமே புஸ்தகம் வந்து தேவனத்தில் சென்றது. முதல்ல ஆடாம் இருந்தது, பின்பு அவன் பாவம் செஞ்ச உடனே அது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கருத்தில் போய்விட்டது. அது ஏழு முத்திரைகளாலும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கிறார். ஆட்டுக்குட்டியான கையில் வந்தது, பின்பு அது பலமுள்ள தூதனுடைய கையில் இருக்கிறது. அது பலமுள்ள தூதனுடைய கையில் போய் யோவான் அதை வாங்கி கொள்ளுகிறான். ஆமே
ஆமே.
இன்னைக்கு யோவான் பிரைடு கிடையாது. நம்ம போய் இது இப்போ நமக்கு வந்துச்சு. ஆடம் தந்து தேவன்கிட்ட போய் ஆட்டுக்குட்டி ஆடு போயிட்டு இன்னைக்கு உங்க கையில வந்துச்சு. அந்த அந்த டைட்டில் டீடு உங்களோட ஹார்ட்ல இருக்கு, மண்பாண்டத்துல உங்க ஹார்ட்ல இருக்கு. நீங்க சுதந்திரவாளி. ஆமே
ஆமே.
நீங்க பரிசுத்தாவே பெறும் பொழுது காட் ஹிம்செல்ஃப் தேவனே எங்க டைட்டில் டீடு வந்து தேவனாக இருக்கிறார். டைட்டில் டீடு இஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியாக இருக்கிறார். ஆமே
ஆமே.
சேஞ்சி ஹேண்ட்ஸ், அந்த பத்திரம் சேஞ்சு மாறிட்டே வருது. ஒருத்தர் வாங்குற இன்னொருத்தர் வாங்குற இன்னொருத்தர் லேண்ட் வந்து மாறிட்டே போகும். அது மூல சொந்தக்காரில் இருந்து காமிக்கணும். வில்லங்க போடும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னால வில்லங்க போட்டா யார் கையிலிருந்து யார் கைக்கு மாறிச்சுன்னு எல்லாமே இருக்கும். அது வரிசையா யார் கைக்கு மாறினதுன்னு வந்து அந்த வில்லங்க சர்டிபிகேட்ல இருக்கும். அதே போல அது ஆதாமில இருந்து இயேசுக்கு தேவன் போயிட்டு பாரு, இயேசு கிறிஸ்து அதை கிளைம் பண்ணுகிற ஆட்டுக்குட்டியான இன்னைக்கு உங்க கையில வந்துட்டே. ஒரிஜினல் தாய்ப்பத்திரம் உங்க கையில இருக்கு. பத்திரம் முடிக்கும் பொழுது தாய் பத்திரம் வேணும். அந்த தாய் பத்திரம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. வேற யாரும் அதை விற்க முடியாது. நம்ம ப்ராப்பர்ட்டி யாரும் விற்க முடியாது. ஏன்னா தாய் பத்திரம் இருக்கு, நம்ம ஒரிஜினல் பத்திரம் இருக்கு. முத்திரை போடப்பட்டிருக்கு, கையெழுத்து போடப்பட்டிருக்குது. ப்ராப்பர்ட்டி ரொம்ப பக்காவா இருக்குது, பேப்பர் ரொம்ப பக்காவா இருக்குது. பேங்க்ல போனா உடனே லோன் கொடுப்போம், எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். எல்லாம் கரெக்டா இருக்கு. அது புறம்போக்கு நலம் கிடையாது, அது வந்து பட்டா லேண்ட் ஆயிருக்கிறது. எல்லாமே கரெக்டா இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தாய் பத்திரம் இருக்குது, மூலப்பத்திரம் இருக்குது, செராஸ் காப்பி எல்லாமே உங்க கையில இருக்கு. சீல்டு புக், ஓபன் புக் எல்லாமே உங்க தாய் பத்திரம் எல்லாமே கையில இருக்கும் பொழுது நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இட்ஸ் எ டீட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஆமென். இன்னைக்கு நம்ம கையில வரும் பொழுது நீங்க கிளைம் பண்ண வேண்டியதுதான். நம்ம நிறைய பேர் அதுதான் செய்யறது இல்லை. அதனால என்ன செய்யணும்? நீங்க பிரசன்ட் யுவர் டோக்கன் வென் யூ ப்ரே என்று நீங்க ஜெபம் பண்ணும்போது டோக்கனை பிரசன்ட் பண்ணுங்க. நீங்க டோக்கன் பண்ணும்போது உங்க டைட்டில் டீட பிரசன்ட் பண்ணுங்க. தேவன்ட்ட ஆண்டவரே டைட்டில் டீட் எங்கையில வந்துட்டு இப்ப எனக்கு நீ சுகத்தை தந்துதானே ஆகணும், எனக்கு நீ ஐஸ்வர்யத்தை தந்துதான் ஆகணும். நான் ஏழையா இருப்பது உங்க சித்தம் அல்ல, நான் கடல்ல இருக்க சத்தம் சித்தம் அல்ல, எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும். ஆபிரகாம் ஆசி வைத்திர டைட்டில் டீட பிரசன்ட் பண்ணுங்க. உங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தம், நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. எல்லாமே செய்யலாம். நீங்க அவர் கிளைம் பண்ண வந்திருக்கிறார், நமக்காக அதை கிளைம் பண்ண வந்திருக்கிறார், நமக்கு அதை நிறைவேற்றும்படியாக இறங்கி வந்திருக்கிறார், நம்ம கையில கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டாய் விட்டது. சுவாரா உங்க கையில இருக்குன்னு தெரியுது, பத்திரம் உங்க கையில இருக்குன்னு தெரியுது. நீங்க என்ன வேணாலும் அந்த லேண்ட்ல செய்யலாம். அந்த லேண்ட்ல வீடை கட்டிக்கிடலாம், அல்லது தோட்டத்தை ஏற்படுத்தலாம், அல்லது அதை வந்து என்ன வேணாலும் செய்யலாம். உடனே சத்தம் போடுறதுல பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு டைட்டில் டீட் நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சுதந்திரவாளி. என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது. என்னுடைய லைஃப் அதை டெஸ்டிஃபை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப் லைன் அப் வித் தி வேர்ட் ஆஃப் காட். நான் வந்த பாதை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது. எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது. நான் இப்பொழுது சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே இப்ப கிளைம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. வாட் எ டைம். இப்பொழுது எந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம்? புக் இஸ் ஓபன். ஹல்லேலூயா. டைட்டில் டீட்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு அந்த டைட்டில் டீட்ஸ் வந்து விட்டது. வென் யூ கோ டு ப்ரே, பிரசன்ட் யுவர் டோக்கன், பிரசன்ட் யுவர் டீட் வித் யுவர் பிரேயர். உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவர் என் பெயர் ஆட்டுக்குட்டி ஆண்டு இருக்கு, எனக்கு நீ டைட்டில் டீட் தந்திருக்கிறேன், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் வந்து கிளைம் பண்ணுகிறேன். ஆமே. என்ன கிளைம் பண்றேன்? சுகத்தை கிளைம் பண்ணுகிறேன், ஐஸ்வர்யத்தை கிளைம் பண்ணுகிறேன். ஹீலிங் ஹீலிங் இஸ் யுவர் சால்வேஷன் இஸ் யுவர் உங்களுடைய வீட்டில் ரசிக்கப்படாதவர்களை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். தாய் தகப்பன் சரியான முயற்சி எடுக்காதனால பிள்ளைகள் திருந்தாமல் இருக்கிறது. தாய் வந்து இலக்காரம் கொடுத்து வளர்ப்பதனாலே அந்த பிள்ளைகள் சீர்கட்டு போகிறது. தாய் தகப்பன் முன்மாதிரியாகவே நடக்காததுனாலே அவங்க முழுரத்தோடும் கத்தரை தேடானாலே பிள்ளைகள் சீர்கட்டு போகிறது. அதெல்லாம் அறிக்கை பண்ணினா உங்களுடைய பிள்ளைகளை கிளைம் பண்ண முடியும். இன்னைக்கு பெரிய இது காரியம்னா அவங்க வீட்டில் வந்து ரசிக்கப்போம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதில் எத்தனை பேர் மேல், எத்தனை பேர் ஃபீமேல்? இதை எத்தனை பேர் வந்து சர்ச்சைக்கு இன்னைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சைக்கு வரல? எத்தனை பேர் வந்து ஆவிக்கிறவங்களா இருக்கிறாங்க? ஏதாவது தீய பழக்கத்தில் இருக்காங்களா? அதை ஒவ்வொரு நிமிஷமும் செக் பண்ணுங்க. நீங்கள் கிளைம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லது நீங்க வந்து என்ன செய்ய முடியாது என்றால் சத்தியத்தை நீங்க வந்து தைரியமா மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. உங்க மனைவியே ரசிக்கப்படலையே. மனைவியே சர்ச்சில் கடைசி முடிகிற வரைக்கும் இருக்கிறது இல்லை. எழும்பி பாதியில் எழும்பி போறது மனைவியே சரி பண்ண முடியல. பல பிள்ளைகளை எங்க சரிப்படுத்துறது? நொண்டன குருவைக்கு சரக்குல தான் சாக்குன மாதிரி ஏதாவது சாக்கு போக்க சொல்லிக்கொண்டு அந்த சாக்கு போக்களை நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமா? அந்த சாக்கு போக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. சர்ச்சை முடிவுரை கடைசி மறைக்கிறது. பாசுக்கு சோத்தம் பண்ணிட்டு போ. அதுக்குள்ள நீ செத்தா போயிருதா? கொஞ்ச நேரம் நிக்கக்குள்ள செத்து போயிருதியா? அதுக்குள்ள இறங்கி ஓடுற அந்த அஞ்சு நிமிஷத்துல ஏதோ தாடி நடந்துட போதா? புருஷன் மனைவி சொல்லக்கு தைரியம் இல்லை. எப்படி வந்து பல்லவராஜ்யம் போக முடியும்? யோசித்து பாருங்க. அதனால உங்க மனைவியை கிளைம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை கிளைம் பண்ணுங்க. சால்வேஷன் இஸ் யுவர்ஸ், சில்ட்ரன்ஸ் ஆர் யுவர்ஸ், ஜாய் இஸ் யுவர்ஸ். உங்க வீட்டில் சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், ஹாப்பினஸ் வேணும், ஹெல்த் வேணும், ஹல்லேலூயா, ஜெயம் வேணும், ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாத்தையும் கிளைம் பண்ண எனக்கு டைட்டில் டீட் இருக்கு. நான் டைட்டில் டீடை பிரசன்ட் பண்ணுங்க, உடனே எல்லாம் கிராண்ட். அது ரொம்ப விலையேறப்பட்டது, பல கோடி கோடி கோடி. அதை நீங்க பிரசன்ட் பண்ணா எப்படி நீங்க ஜாமா வாங்கிட்டு உங்க கிரெடிட் கார்டை கொடுக்குறீங்களோ அதே போல நீங்க வந்து டைட்டில் டீடு அந்த ஜெபத்துல பிரசன்ட் பண்ணுங்க, எல்லாம் கிராண்டட். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க அதை பெற்றிருக்கிற கையில இருக்கு, நிச்சயம் இருக்கு. கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்குன்னா ரூபாய் பாக்கெட்ல வேண்டாம். நாம வந்து எவ்வளவு அது ரொம்ப விலையேறப்பட்டு ரொம்ப கொடுத்துருக்கிறோம். கிரெடிட் கார்டு பல லட்சத்துக்கு கொடுத்துருக்கிறோம். எல்லாம் வாங்கலாம், பிரசன்ட் பண்ணுங்க உங்க டைட்டில் டீட, உங்க ஜெபம் கேட்கப்படும். அவிதமாய் சொல்லுகிறார். ஆமென். அவர் நேம்ஸ் இன் தி லயன்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டி ஆண்டு ஜீவபுஸ்தல இருக்கிறது. ஆமென். ஓபனிங் ஆஃப் தி செவன் சீல்ஸ் இன்னைக்கு ஏழு முதல் திறக்கப்படுது. கன்ஃபியூஷனை கொண்டு வருது. நமக்கு கன்ஃபியூஷன் இல்லை, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. நம்ம ராச்சல்ல போவங்க நிச்சயத்தை கொண்டு வருது. நம்ம தேவனத்துல இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற நிச்சயத்தை கொண்டு வருது.
ஆமென்.
நம்மளாம் ஜெபிக்கலாம். ஜெரமியா அந்த நிலத்தை வாங்குகிறான். 70 வருஷத்துக்கு பிறகு அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான். அதே போல ஏழு சபை காலங்களுக்கு பின்பு உலகம், இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். நீங்க டைட்டில் டீட பிரசன்ட் பண்ணினால் இப்பொழுது எல்லாமே கிடைக்கும். உலகம் எப்படி மாறிக்கொண்டு வருகிறதோ சத்தியமும் அதை வெளிப்படுத்துகிறது. சத்தியமும் அவ்வளவு மேல வந்திருக்கு, அவ்வளவு மேக்னிஃபைட் ஆயிருக்கு. பிரசன்ட் யுவர் டோக்கன், பிரசன்ட் யுவர் டைட்டில் டேட், டைட்டில் டீட். வென் யூ ப்ரே, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய டைட்டில் டீடை பிரசன்ட் பண்ணுங்க. அப்பொழுது இட் வில் பி கிராண்டட் டு யூ, உங்களுக்கு அது கொடுக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த டைட்டில் டீடை நமக்கு கொடுப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார். அது நம்முடைய ஹார்ட்ல இருக்கிறது, மண்பாண்டத்தில் இருக்கிறது, நம்முடைய ஹார்ட்ல இருக்கிறது. நீங்க அதை பிரசன்ட் பண்ணினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல உங்க குடும்பத்தை கிளைம் பண்ணுங்க, உங்க மனைவியை கிளைம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை கிளைம் பண்ணுங்க, உங்க புருஷனை கிளைம் பண்ணுங்க, உங்களுக்கு சுகத்தை கிளைம் பண்ணுங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கிளைம் பண்ணுங்க. நீங்க எது வேணாலும் இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தா எது வேணாலும் அந்த ஸ்டோர்ல வாங்கலாம். அந்த பிக் பசார்ல இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தா எல்லாம் வாங்கலாம். அதே போல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த கிரெடிட் கார்டை காமித்தீங்கன்னா டைட்டில் லீட காமிச்சா எல்லாத்தையும் உங்களுக்கு கிராண்ட் பண்ணிடுவார், எல்லா பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிராண்ட் பண்ணிடுவார். நல்லா கத்திருக்கு நம்ம எல்லாரும் நம்ம தேவனை நோக்கி செவம் பண்ணுவோம். கத்தாவே மக்கு சோத்ரம், ஏசுவே மக்கு சோத்ரம், எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நண்டபிரே சோத்ரம், நண்டபிரே எவ்வளவு பெரியதான கிருபையினை தந்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறீர் கர்த்தாவே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்த நோக்கி நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே நன்றி, தேங்க்ஸ். சீயோனு கைத சீக்கிரத்தில் சிறியசுராஜன் தோன்றிடுவார், சீயோனு கைத சீக்கிரத்தில் சிறியசுராஜன் தோன்றிடுவார். Hallelujah, Aperipo, Anandha Nalvagan Nerungirudhe. Hallelujah, Aperipo, Anandha Nalvagan Nerungirudhe. Ayatthu Nayavarai Sandhipo, Ayatthu Nayavarai Sandhipo. தேவ தேவனை ஏகமாயினாடிபோதிடுது சுவிநாமத்தினா பவரே சபன் இங்கவே விடுதலையும் அடைந்து என்றென்று நான்
எங்களை நேசிக்கிற கர்த்தரா இயேசுவே மீ சோத்ரம், எங்களுக்காக நீர் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறேன், மீட்பின் கரையத்தை செலுத்தியிருக்கிறேன், இறைமே அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறேன். எங்களுக்காக நீர் பர்ச்சேஸ் பண்ணினீர், இப்பொழுது கிளைம் பண்ண வந்திருக்கிற டைட்டில் டீடை எங்களுக்கு கொண்டு தருகிறீர்கள். அந்த பத்திரம் வந்த பின்பு நிலம் எங்களுக்கு சொந்தம், இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம். இப்பொழுது நாங்கள் அந்த டைட்டில் டீடை எங்கள் ஜபத்திலே சொல்லுவோம் என்றால் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று உடைய ப்ராபட் மூலமாக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை பிலீவ் பண்ணுகிறோம். கத்தாவே நாங்கள் விதமான ஒரு நேரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் இருக்கவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படலை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளவு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு முன்பாக எவ்வளோ பிளஸிங் வைத்திருக்கிறேன். சாத்தான் இப்பொழுது தன்னுடைய கிரிப்பை தளர விட வேண்டிய நேரம். உங்களுடைய 1000 வருஷ ஆளுகை வரப்போகிறது. ஆண்டவரே எங்களுக்கு பாடி சேஞ்ச் ராப்சர் நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர், நாங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது வந்த பின்பு 1000 வருஷம் ஆளுகை வரும், உலகம் எங்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிஞ்சு போகாது, அது நிச்சயமாக நிறைவேறும். இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறீர், இன்னமும் நீ நிறைவேற்றப் போகிறீர். நீ வார்த்தையில் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். எங்களுடைய விசுவாசம் வார்த்தையின் மேல் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சாத்தானுடைய முயற்சிகள் எல்லாமே வைக்கப்பட்டது. எங்களுடைய பர்பஸ் நாங்கள் நிறைவேற்றி முடிக்க உதவிச்சு எங்களுக்கு கொடுத்த ஃபேமிலி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் கத்தர்க்குள் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய மனைவி பிள்ளைகளை நாங்கள் கத்தர்க்குள் கொண்டு வர வேண்டும், ரத்தத்தின் அடியிலே கொண்டு வர வேண்டும். அவங்க சுதந்திரவாளியாக மாற வேண்டும். ஏனோதான வந்து நாங்கள் இலக்காரமாக விடக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையுமே கிளைம் பண்ண வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே அதிதமான ஒரு நேரத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். சாத்தான் எங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைய வேண்டும், அவனுடைய முயற்சிகள் தோல்வி அடைய வேண்டும், அவனை நாங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். கர்த்தாவே இன்னைக்கு அந்த டைட்டில் டீடை கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வருகிறது, அந்த கிரேஸ் வருகிறது. கர்த்தாவே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கிளைம் பண்ண ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ண, இன்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கிளைம் பண்ண பசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். சார் ஜீவானந்த் அவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே நம்ம கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 360 சாங் நம்பர் 360 சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சரணங்கள் 1, 2, 3, 5
ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் வீடங்கள் சோடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் வீரங்கள் சோடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். உயரப்பட்டவர் கொடுத்து பாடுவார் குடியுடையுடனே. உயரப்பட்டவர் கொடுத்து பாடுவார் குடியுடையுடனே. அங்கே உயரமம் சீனதரோடு கவி பாடுவோம். அங்கே உயரமம் சீயோன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோ மனவாளனுடன் முழுமோடி நமக்காய் அணிந்த மெய்யே சோவில் திருமூகம் கண்டிடுவோம். முழுமோடி நமக்காய் அணிந்த மெய்யே சோவில் திருமூகம் கண்டிடுவோம். அங்கே மோத்தேட்ட சொத்தார்கள் வெள்ளங்கி அறித்தோரை துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் விளங்கி அறித்தோரை துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவரோரை தடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவரோரை தடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேலை அறியாது பாடல் போது ஆயத்தமாயிருக்கும். அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் போது ஆயத்தமாயிருக்கும். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம்.
நல்ல இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரம் மட்டும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து எரேமியா 32 அதிகாரத்திலே எரேமியா அதை ஒரு அடையாளமாக செய்கிறான், அதை நேச்சுரலா செய்கிறான். நீர் கல்வாரியில ரியலா அதை செய்தி இன்னைக்கு இறங்கி வந்து அந்த மண்பாண்டத்தில் இருக்கிற புஸ்தகத்தை இந்த முத்திரைகளை உடைத்து நீர் அதை திறத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த டைட்டில் டீடு நீர் கொடுத்துருக்கும் பொழுது அதை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் கிளைம் பண்ண முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும், எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியும் என்று இந்நேரம் மட்டுமாக நாங்கள் தியானித்தோம். சபை சபாக நீர் அந்த ரெடாம்ஷனை ரிவீல் பண்ணுகிறீர். இந்த கடைசி காலத்தில் ரெடாம்ஷன் ரிவீல் பண்ணியிருக்கிறீர். நாங்கள் வாரிசு சுதந்திரவாளி என்பதை எங்களுக்கு நிரூபித்து உங்களுடைய பிள்ளைகளை ஃபெய்த்தில் அதை எக்ஸசைஸ் பண்ண கிருபத்தை கர்த்தாவே துதிக்கணும். இப்பொழுது நாங்கள் ஏறெடுத்த அந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும். உமக்கென்று காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய வருமானத்தை ஆசீர்வதியும். ஒருவருக்கும் ஒரு குறைவில்லாதபடி எல்லா விதமான நன்மைகளையும் நீர் பரிபூர்ணமாக கட்டளையிடுவீராக. இங்கே யார் யாருக்கு சால்வேஷன் தேவைப்படுதோ அவளுக்கு சால்வேஷன் தருவீராக. இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ரசிக்கப்பட்டவர்களாய் செல்ல உதவிச்சு, மனம் திரும்பினவர்களாக செல்ல உதவிச்சு. யார் யாருக்கு சுகம் தேவைப்படுகிறதோ இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஆரோக்கியத்தோடு செல்ல கிருபத்தா. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தார்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு செல்லத்தக்கதா. இயேசுவே நீர் கிருபத்தாரும். இந்த டைட்டில் டீட் மெசேஜ் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த மெசேஜில் வல்லமை இருக்கிறது. இது ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். சாத்தான் தன்னுடைய பிடியை தளர விடுவானே. எங்கள் மேலே அவனுக்கு கிரிப் இல்லை, எங்கள் மேலே அவனுக்கு ஹோல்டு இல்லை. நாங்கள் ஆண்டவரே டைட்டில் டீட் சொந்தமாக இருக்கிறது. இதாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவீராக. மாலை நேரத்தில் மறுபடியும் கூடி வரும் பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும். உம்முடைய பேக் பார்ட்ஸ் ஆஃப் மைண்டில் மறைந்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு உம்முடைய மனவாட்டிக்கு நீர் ஆண்டவரே ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. நீர் எவ்வளோ மகத்தானவர் என்பதை, எங்கள் உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை நாங்கள் நினைத்து உமை உமக்கு சோத்திர செலுத்த உமக்கு ஆராதனை செய்ய உதவி செய்யும். எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதி. கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். I'm not a man.